கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் தானியேல் திகதர்சியின் புஸ்தகம் 11:45.
சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான், ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான்.
சமுத்திரங்களுக்கு மத்தியில இருக்குதானே, இடையில் உள்ள சிங்காரமான பசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான், ஆனாலும் அவன் ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். இந்த வசனமானது அந்திக்ரிஸ்தை குறித்து சொல்லியிருக்கிறது. சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். அவன் தன்னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸை மாற்றிவிடுவான். வாடிகனில் இருந்து அவன் எருசலேமுக்கு மாற்றிவிடுவான். சமுத்திரத்துக்கு இடையில் உள்ள சிங்காரமான பசுத்த பர்வதம் என்று சொல்லும் பொழுது, சமுத்திரம், ரெண்டு சமுத்திரம் இருக்கிற இஸ்ரவேல் நாட்டிலே, ஒன்று வந்து டெட்சி சவக்கடல், இன்னொன்று மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சி. டெட்சிக்கும் மெடிட்டரேனியன் சீக்கும் சவக்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் மத்தியில் ஜெருசலேம் இருக்கிறது. அதனால் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பசுத்த பர்வதம், சிங்காரம் தேசம் என்று சொல்லும் பொழுது எருசலேமை குறிக்கிறது. சிங்காரமான பரிசுத்த பர்வதம், குளோரியஸ் ஹோலி மவுண்டன், குளோரியஸ் லேண்ட். இஸ்ரவேல் தேசமானது குளோரியஸ் லேண்ட் என்று அழைக்கப்படுகிறது. மகிமையான சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டலே அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான், தன்னுடைய ஹெட்குவார்டர்ஸ் அவன் அங்கே மாற்றிவிடுவான். He shall enter into the glorious land. He shall plant his tabernacle of his palace between the seas in the glorious holy mountain. Holy mountain, a temple mount. தேவனுடைய ஆலயத்தை சாலமன் டெம்பிள் மவுண்ட் அந்த மலையின் மேலே கட்டியிருந்தான். இன்றைக்கு ஓமர் மசூதி அல இருக்கிறது. Jerusalem is between the Dead Sea and the Mediterranean Sea. Jerusalem ஆனது அது வந்து சபக்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் மத்தியிலே இருக்கிறது. இப்பொழுது அங்கே அவன் தன்னுடைய கூடாரத்தை போடுவான். Jerusalem ஒரு பிரதானமான ஒரு பட்டணம். அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை நோக்கி தான் யோனா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அவனுக்கு விடுதலை கிடைத்தது. தேவனுடைய ஆலயத்தை நோக்கி தானியேல் வந்து பலகணிகளை திறந்து அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு சிங்கக்கபியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதனால் எருசலேம் வந்து மிக முக்கியமான இடம். அதில் தேவாலயமானது சாபிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பலி இருக்கிறது. அதற்கு நேராக விண்ணப்பம் பண்ணும் பொழுது, கர்த்தாவே நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சாலமோன் அங்கே அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அதாவது அந்த சிங்காரமான தேசம், அந்த இஸ்ரவேல் நாடு, அதில் வந்து தன்னுடைய பேலஸ், ஜெருசலேமிலே தன்னுடைய பேலஸை அவன் சாபிப்பான். எருசலேம் வந்து மறக்க முடியாத ஒரு பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எருசலேமை நேசித்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஜெருசலேமை ரொம்ப நேசித்தார். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் உன்னை சேர்த்து கொள்ள பிரியமாயிருந்தேன், உனக்கோ அதுக்கு மனமில்லாமல் போய்விட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த எருசலேம் பட்டணமானது புறக்கணித்தது. இயேசு எருசலேமை நேசித்தார். எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஏனென்றால் அங்கே தேவனுடைய சிங்காசனமானது சாபிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் தன்னுடைய சிங்காசனத்தில் எருசலேமிலே சாபித்து ஆளுகை செய்தான். அப்பொழுது பொற்காலமாக இருந்தது. கிரேட்டஸ்ட் அண்ட் குளோரியஸ் சிட்டி. அந்த சிட்டி அழிஞ்சு போனாலும் நமக்கு வந்து ஆண்டவர் ஹெவன்லி ஜெருசலேமை வைத்திருக்கிறார். ஆமென். அது மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்கிறான் என்றால் வாடிகன் பட்டணத்திலே தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் வைத்திருக்கிறான். தற்பொழுது ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாடிகன் பட்டணம். பின்பு அவன் தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து எருசலேமுக்கு அவன் திருப்புவான். சிங்கார தேச சிங்கார சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்கார பசுத்த பருவத்தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான் என்று இங்கே இங்கே தானியல் சொல்லியிருக்கு. தானியல் திகதேசி சொல்லியிருக்கிறான். அதன் பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் அவன் வந்து முடிவடைவான். ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். அவனுக்கு முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுது அங்கே வந்து ஹெட் குவார்டர்ஸ் வாடிகனில் இருந்து ஜெருசலேமுக்கு அது மாற்றப்படுமோ அதன் பின்பு விரைவிலே உலகத்துக்கு முடிவு ஏற்படும். மனுஷனுடைய ராஜ்யங்களுக்கு முடிவு ஏற்படும். பின்பு தேவனுடைய ராஜ்யமானது உலகத்திலே சாபிக்கப்படும். இப்பொழுது நம்ம எந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை தியானிக்க வேண்டும். செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆன்டி கிரைஸ்ட் சேஞ்சிங் இஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஃப்ரம் வேடிகன் டு ஜெருசலேம். அந்திகிறிஸ்து தன் தலைநகரை வாடிகனிலிருந்து எருசலேமுக்கு மாற்றுவது என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை நான் கொடுக்கிறேன். தானியல் 10:11-12 கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவத்தை தானியல் எழுதியிருக்கிறார். அதே சம்பவங்களை யோவான் தரிசனமாக காண்கிறார். அதே சம்பவமானது இன்னைக்கு ரியாலிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல டேனியல், டேனியல் த ப்ராஃபிட், இங்கே யோவானுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறார். பின்பு அது ரியாலிட்டியாக அது நிறைவேறப் போகுது. எல்லா சேடோஸ் அண்ட் டைப்ஸ் எல்லா சிம்பிள்ஸும் நம்முடைய காலத்திலே நிறைவேற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இது மிகவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நேரம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம கவனிக்க வேண்டும். வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன காலத்தில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து நம்ம வந்து ஆயத்தமாக வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Prophecy never fails, vision never fails, God's word never fails. தரிசனமானது ஒரு காலம் நிறைவேறாமல் போவதில்லை. தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போவதில்லை. Prophecy, தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆனால் நாம வந்து இந்த நேரத்தில் நம்முடைய கண்களை வந்து அந்த ப்ராஃபஸியில் வைக்க வேண்டும். ப்ராஃபஸி நிறைவேறும் பொழுது அது ஹிஸ்டரியாக மாறிவிடுகிறது, அது சரித்திரமாக மாறிவிடுகிறது. நம்ம எல்லாரும் இப்பொழுது வருகை எது நோக்கியிருக்கிறோம். கண்ணிமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அற்பமான சரீரத்தை தேவன் தாமே மகிமையான சரீரமாக மறுரூபப்படுத்துவார். நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது ப்ராஃபஸியாக இருக்கிறது. அந்த ப்ராஃபஸி மேலே நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். 1 Thessalonians 4:16-17 1 Corinthians 15:51-52 ரேப்சரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 Johannes 3:2 நம்முடைய சரீரமானது குளோரியஸ் பாடியாக மாறும். Philippians 3:21 அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று அவ்விதமாக வாசிக்கிறோம். விதமாக நிறைய வேர்ட்ஸ் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து, ரேப்சரை குறித்து அதிக ப்ராஃபஸி இருக்கிறது. இந்த ப்ராஃபஸி எல்லாத்தையுமே நம்ம பைபிளில் பார்த்து நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அது இப்பொழுது ப்ராஃபஸியாக இருக்கிறது. அது ஒரு நாளில் ரியாலிட்டியாக மாறும். நீங்கள் அப்படியே கண்ணிமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு மேலே போவீங்க. உலகமெங்கில் இருக்கிற மனவாட்டி, எலெக்டட் பீப்புள், புத்தியுள்ள கன்னிகைகள், அனாயிண்டட் பீப்புள், நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் குளோபல் ராப்சர், ஒரே நேரத்தில் அது நடக்கும். ஒரே நேரத்தில் நடக்கும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அந்த ராப்சரை குறித்து அதிக ஓமைகளை சொல்லியிருக்கிறார், பேரபிள்ஸாக சொல்லியிருக்கிறார். அது அவர் பேரபிள்ஸாக சொல்லியிருக்கிறார், சிம்பிள்ஸாக இருக்கிறது, ப்ரோஃபசி ஃபார்மில் அது இருக்கிறது. அது நிறைவேறும் பொழுது அது ரியாலிட்டியாக மாறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அது ரியாலிட்டியாக மாறிவிட்டால் அது ஹிஸ்டரியாக மாறிடும். அது வந்து பின்பு அது சரித்திரம் ஆகிவிடும், அது கடந்த காலம் ஆகிவிடும். ராப்சர் இப்பொழுது ப்ராபசியாக இருக்குது, ராப்சர் ஒரு நாளில் ஹிஸ்டரியாக மாறிடும். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அது சரித்திரமாக மாறிடும். அப்பொழுது என்ன காலம் வரும் என்றால் கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட் வரும், மகா உபத்திர காலம் வரும். அந்த ப்ராபசி அப்பொழுது நிறைவேறும். இப்படியாக தேவன் சொன்ன எல்லா ப்ராபசியும் அதெல்லாமே அது ரியாலிட்டியாக மாறும். அதில் ஒரு ஜனங்கள் அதில் பங்கு பெறுகிறாங்க, அதுக்கு நீ நியமிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அது இன்டர்பிரட் ஆகுறது, அதாவது அவங்க வாழ்க்கையில் அது வியாக்கியானப்படுத்தப்படுது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வியாக்கியானப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வந்து நம்ம ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கொள்ள முடியும். சும்மா நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், வெளிப்படையாக ஒருவேளை விதமாக இருக்கலாம், நல்லது தான், அதெல்லாம் தேவைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வியாக்கியானப்படப்படுகிறதா? இப்பொழுது இட்ஸ் எ டைம் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், இப்பொழுது நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டிய நேரம். இப்பொழுது நம்ம வந்து ஏதோ ட்ரூ பிரைடு உண்மையான மணவாட்டியாக புத்தியுள்ள கன்னிகளாக மாற வேண்டிய நேரம், ஆயில் பெற வேண்டிய நேரம். பின்பு அது ஹிஸ்டரியாக மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கையில் அது இன்டர்பிரட் ஆகிவிடும், நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். நிறைவேறவில்லைன்னா நம்ம கைவிடப்படுவோம். அப்பொழுது நம்மளுடைய பக்தி எல்லாமே அது போலியானது என்பது அது வெளிப்படும். அதன் பின்பு கிரேட் ட்ரிபுலேஷன், இப்பொழுது ஸ்மால் ட்ரிபுலேஷன், பெரிய ட்ரிபுலேஷன்ல இருக்கிறோம். இப்பொழுது உபத்திர காலம், உலகமெங்கிலும் வைரஸ் பரவி அது மரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சென்னையிலும் அது வந்து அதிகமாக வந்திருக்கிறது. கல்வாரி டேபர்நாக்கல் பிலீவர்ஸ் ஒரு சிலரையும் அது டச் பண்ணி இருக்கிறது. டச் பண்ணக்கூடாது, ஆனால் டச் பண்ணியிருக்கிறது. டச் பண்ணிட்டு ஏன் வந்துச்சுன்னு நம்ம யோசிக்காதபடி அதை எப்படி மேற்கொள்ள முடியும்? ஜபத்தினால மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நம்ம ஜபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உலக மனைத்தையும் அது இப்பொழுது பாதிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. நம்ம ரத்தத்தின் கீழ் இருக்கும் பொழுது நமக்கு டெத்து வராது. கோசேனில் இருந்தால் வாதைகள் வராது, எந்த வாதைகளும் கோசேனில் வரலை. ரத்தத்தின் கீழ் இருந்தவங்களுக்கு மரணம் வரலைன்னு தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். தட்ஸ் ட்ரூ, அது வேர்ட் ஆஃப் காட். ஒரு சிலருக்கு வந்திருக்கா அது நமக்கு தெரியல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அவங்க வாழ்க்கையில் ஏன் வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார், அதை மீண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை. நீங்க எவ்வளவு காலம் அதை அறிக்கை பண்ணுறீங்களோ அவ்வளவு காலம் அது வந்து உங்களுக்கு வந்து அங்க ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. பிரசங்க நிறைய பண்ணியிருக்கேன். வெளிப்படுத்தல் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, முத்திரை போடப்பட்டவர்களை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த வெட்டுக்கிளிகள் பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றியில தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துவதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. எசேக்கியேல் 9 முத்திரை போட்டவர்களை நீ தொடாதே. கோசேனில எந்த வாதைகளும் வரல. இரத்தத்தின் கீழ் இருக்கும் பொழுது சங்கார தூதன் வந்து அடிக்க முடியவில்லை. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட புரொடெக்ஷன் வார்த்தை, அதுதான். ஆனா ஒரு சிலருக்கு வந்திருக்குன்னா நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது, அது ஆண்டவருக்கு தான் அது தெரியும். வரக்கூடாது. ஆனால் நீங்கள் அதை எவ்வளோ காலம் இந்த வார்த்தையை ப்ராமிஸை ஹோல்டு பண்ணுறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, பயமில்லாதபடி, சந்தேகம் இல்லாதபடி, வந்துருமோன்னு பயப்படாதபடி நீங்கள் இந்த வார்த்தைகளை, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டால் உங்களை அது அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. யோபு சொல்லுகிறான், எனக்கு நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. அல்ல, பயம் அஞ்சுதல், ஃபியர் அஃப்ரைட், இந்த காரியங்கள் வரும் பொழுது யோபுக்கு அந்த சோதனைகள் வந்துவிட்டது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு வந்து இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப வந்து எதிர்நோக்கியிருக்கோம். இது ப்ரீ ட்ரிபுலேஷனில் இருக்கிறோம், ஸ்கியூஸில் நம்ம இருக்கிறோம். இனிமேல் கிரேட் ட்ரிபுலேஷன் வரப்போகுது. உலகம் உண்டானும் முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவியாதமான ஒரு பெரிய உபத்திர காலம் வரப்போகுது. அந்த உபத்திர காலத்துக்கும் இந்த சிறிய உபத்திர காலத்துக்கும் மத்தியில தான் ராப்சர் நடக்குது, எடுத்து கொள்ளப்படுதல் நடக்கிறது. அதனால் நம்ம இப்பொழுது முன்னால ராப்சர் சமீபமாயிருந்ததை காட்டிலும் இப்பொழுது ராப்சர் மிக சமீபமாயிருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவன் தன்னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸை மாற்றிக்கொள்வான். அவனுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஆமீன்,
ஆமீன்.
ஆனால் சாத்தானுக்கு 7 வருஷம் கொடுக்கப்படுகிறது. அந்த 7 வருஷ ராஜ்யத்துக்காக தான் அவன் 6000 வருஷம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். 7 வருஷ ஆட்சிக்காக 6000 வருஷம் பாடுபடுகிறான். 6000 வருஷமாக அந்த உலகத்தை குழப்பி குழப்பி அவன் வந்து ஆராதிக்கப்பட வேண்டும், அவன் உலக மனைத்தையும் ஆள வேண்டும் என்று அவனுடைய விருப்பம் அதுதான். நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஏசாயா 14:12 நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய ஆம்பிஷன் அதுதான், அவன் தேவனாக மாற வேண்டும், உலகத்தை ஆளுக செய்ய வேண்டும். அவனுடைய வில் அவிதமாக இருக்கு. இதுக்காக 6000 வருஷம் பிரயாசப்பட்டு கடைசியா ஒரு 7 இயர்ஸ் வந்து அவன் ஆளுகை செய்யும் பொழுது முதல்ல நல்லவனாய் இருப்பான், ரெண்டாவது பொல்லாதவனாய் மாறுவான். அதான் ஒரு ஆட்சி வந்து முதல்ல 5 வருஷம் கரெக்டா இருக்கும், ரெண்டாவது வந்தா அது ஆபத்து, வேற ஆட்சி மாற்றம் வேணும். அது தொடர்ந்து ஆளுகை செய்தால் அவங்க நம்மளை எதுக்க யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்க நினைச்சதெல்லாமே கொண்டு வருவாங்க. அதே போலதான் முதல்ல 3.5 வருஷம் அவன் வந்து சமாதானம் பண்ணுகிறவனாக நல்லவனாக அவன் வந்து ஆட்சி செய்வான். அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அவன் வந்து ஆராதிக்கப்படுவான். 2 தசலோனிக்கேயர் 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறதா அவனாகும். ஆராதிக்கப்படுகிற எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகும். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அவன் ஆராதிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கு. 2 தசலோனிக்கேயர் 2:4 வாசிக்கலாம்.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும்.
தேவனுடைய ஆலயத்தில் தன்னைத்தான் தேவன். பவுலுக்கு இந்த வார்த்தை எங்கிருந்து கிடைச்சு? பவுலுக்கு இந்த வார்த்தை வந்து தானியல் இருந்து கிடைச்சிருக்கு. அதாவது பவுலுடைய கையில, பேதுருடைய கையில வந்து பழைய ஏற்பாடு தான் இருக்கிறது. ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் தான் அவங்க கையில புஸ்தகம் இருக்கிறது. அதனால அந்த புஸ்தகத்தை வச்சுதான் அவங்க பேசுறாங்க. ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் உள்ள புஸ்தகத்தை வச்சுதான் அந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்டும் அதை வச்சுதான் பிரசங்கம் பண்ணார். அதை வச்சு பிரசங்கம் பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பிரசங்கம் பண்ணாங்க. அதன் பின்பு அந்த அவங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் பிரசங்கம் பண்ணது தான் நியூ டெஸ்டமென்ட். அவங்க பிரசங்கம் பண்றது தான் இங்க எழுதியிருக்கு புதிய ஏற்பாடு. அப்ப பாருங்க, எல்லாமே ஓல்ட் டெஸ்டமென்ட் வேண்டாம் வேண்டாம்னா அதனுடைய என்ன அர்த்தம்? இந்த நியூ டெஸ்டமென்ட் வந்து அப்போஸ்தலர் கையில கிடையாது, பவுல் கையில, பேதுரு கையில கிடையாது. அவங்களுக்கு இருந்தது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து தான் அவங்க கிறிஸ்துவ பேசுறாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து தான் நடக்க போற காரியத்தெல்லாம் சொல்றாங்க. எல்லாமே ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடுல இருக்கு. பழைய ஏற்பாடு அவங்க பிரசங்கம் பண்ணி டீச்சிங் பண்ணுறது தான் நியூ டெஸ்டமெண்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்வீங்க பாருங்கன்னா, இப்போ எவ்வளவு முக்கியமாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் இருக்குன்னு பாருங்க. இல்லை, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ஈக்குவலாக இருக்கிறது. அது ரெண்டும் ஒன்று போல இருக்கிறது. அது ஷேடோவாக இருக்கிறது, இது வந்து பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் நமக்கு ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கத்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வந்து அவிதமாய் செய்கிறார். இதெல்லாமே காட்ஸ் ப்ரோக்ராம். அதனால சிலர் நான் வந்து பழைய ஏற்பாடு வேண்டாம், புதிய ஏற்பாடை படிப்பேன். புதிய ஏற்பாடுல இருக்கிறது தான் பழைய ஏற்பாடுல இருக்கு. அங்கிருந்து அவங்க பிரசங்கம் தான் அது. நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ வெளிப்படுத்தின விசேஷமானது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து பழைய ஏற்பாடுல தானியல் தீர்க்க தரிசியிலே இருக்கு. அது பழைய ஏற்பாட்டு அடையாள சின்னங்களினால எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே முக்கியமானது பழைய ஏற்பாடு தான். அதுல இருந்து தான் வந்து இதை நீட்டசம் என்று அவங்க பீச் பண்ணாங்க. அந்த ஷேடோவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அவங்க வந்து மேசியா வருவார் வருவார்னு எதிர்பார்த்தாங்க. இதோ மேசியா வந்துட்டார், இந்த இயேசு கிறிஸ்து தான் மேசியா. அங்க இருக்கிற வசனத்தை சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்றாங்க. இவ்விதமாக பைபிள் ஆனது ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக யோவான் கிபி 95:96 தரிசனங்களை காண்கிறான். 2 வருஷம் தரிசனங்களை காண்கும் பொழுது அந்த தரிசனங்களை எழுதி வைக்கிறான். அதான் வெளிப்படுத்தின விசேஷம். இப்பொழுது அந்த பைபிள் ஆனது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல 7வது தூதன் வரும் பொழுது அந்த அடையாள சின்னங்களுக்கு பின்னால என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும். ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் வெளிப்படுத்து, ரெண்டு சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைவேற்று. கடைசி காலத்துல என்ன நடக்கும் என்பதை எழுதப்பட்டிருக்கு. தானியல் வந்து பழைய ஏற்பாட்டில அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறான். பவுல் எப்படி அந்த 2:4 எழுதினார் என்றால், இந்த டேனியல் 11வது அதிகாரத்தை படிச்சு தான் எழுதியிருக்கிறார். அவன் கடைசி காலத்திலே அவன் ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றி கொள்ளுவான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து முழு உலகத்தையும் அவன் ஆளுகை செய்வான். ஒரு ஷார்ட் பீரியட் கொடுக்கப்படுகிறது. அந்த மனுஷனுடைய ராஜ்யம் வந்து ஆன்டி கிரைஸ்ட்ல போய் அது முடிவடைகிறது. இப்பொழுது அதைத்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னதாக ராப்சர் வரும் என்று நம்ம எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிறோம். எல்லாமே ப்ரோஃபஸியா இருக்கிறது. பின்பு அது வந்து ரியாலிட்டியா மாறும் பொழுது அது ஹிஸ்டரியாக மாறிவிடும், சரித்திரமாக மாறிவிடும். ஆனா எட்டர்னிட்டிக்குள்ள நீங்க போகும் பொழுது அங்க ஹிஸ்டரி என்பதே கிடையாது. அதாவது நாளை என்று ஒரு நாள் வரலன்னா ஹிஸ்டரி உருவாகாது. சரித்திரம் எப்படி உருவாகுதுன்னா நாளை என்று ஒரு நாள் வருவதுனாலே. பாபர் ஆண்டாரு, அக்பர் ஆண்டாரு, முகலாயர்கள் ஆண்டாருங்க, வெள்ளக்காரங்க வந்து நம்ம நாட்டை ஆண்டாங்க, இதெல்லாம் இன்னைக்கு சரித்திரம். அது வந்து என்ன, நாளை என்று ஒரு நாள் வருவதுனாலே இதை சரித்திரம் உருவாகாது, உருவாகிறது. ஆனால் நீங்க எட்டர்னிட்டிக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அங்க வந்து என்ன சொல்ல, நாளை என்று ஒரு நாள் வருவதில்லை. எப்பொழுதுமே அது பகலா இருக்கும் பொழுது சரித்திரம் அங்க வராது. அதான் எட்டர்னிட்டி. ஹிஸ்டாரிக்கல் காடை எல்லாரும் வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம வந்து பிரசன்ட் காடை நம்ம வழிபடுகிறோம். அந்த நாளில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தார், அவர் கல்வாரியில் இரத்தத்தை சிந்தினார் என்று அந்த ஹிஸ்டாரிக்கல் காடு அவங்க வந்து தொழுது கொண்டிருக்கிறாங்க. நம்ம இப்பொழுது அவர் வேட்ஃபார்மாக இருக்கிறார், அதே கிறிஸ்து இன்னைக்கு வேட்ஃபார்மாக இருக்கிறார் என்று நம்ம பிரசன்ட் ஜீசஸை நம்ம வந்து பிலீவ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளில் ஹிஸ்டரிக்கு எல்லாத்துக்குமே முடிவு ஏற்பட்டு நம்ம எட்டர்னிட்டிக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அது இன்னொரு நாள் வராது. ஹல்லேலூயா. எட்டர்னிட்டிக்குள்ள பிரவேசிக்கணும்னா எட்டர்னல் லைஃபை நம்ம பெறணும். சிலர் வந்து பரலோக ராஜ்யத்தை எட்டர்னல் லைஃப் எட்டர்னல் லைஃப்ங்கிறாங்க. அதனால பரலோக ராஜ்யத்தை நீங்க எட்டர்னல் லைஃப்னு சொல்லக்கூடாது. அது எட்டர்னிட்டி, அது நித்தியம். நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இப்போ நீங்க எட்டர்னல் லைஃபை பெறணும். காட்ஸ் ஓன் லைஃப், தேவனுடைய சொந்த ஜீவன். அந்த சொந்த ஜீவன் அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. அந்த இரத்தத்தில் இருந்த ஜீவனானது இன்றைக்கு வார்த்தையில் இருக்கிறது, ஒவ்வொரு காலத்து செய்தியில் இருக்கிறது. மெசேஜ் ஆஃப் த அவரை நீங்கள் பிலீவ் பண்ணும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. நித்திய ஜீவனை பெறாமல் நம்ம போட வேடை பிலீவ் பண்ணாமல், இந்த மெசேஜை பிலீவ் பண்ணாமல் நித்திய ஜீவனை யாரும் பெற முடியாது. அது வந்து பெந்தகோஸ்துக்காரங்க கடந்த கால செய்தியில் இருக்கிறாங்க, அதில் ஜீவன் இல்லை. இப்பொழுது பிரசன்ட் ட்ரூத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஜீவன், ரத்தத்திலிருந்த ஜீவனானது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அதனால அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய ஜீவனை பெறும். நித்திய ஜீவனை பெறாமல் யாரும் எட்டர்னிட்டிக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இப்படி மக ஆண்டவர் வந்து சத்தியத்தை வச்சிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அவிதமாக செட் பண்ணி இருக்கிறார். தானியல் 10:11, 12 எல்லாமே ஒரே விஷனை குறித்து சொல்லுகிறது. என்ன விஷன்னா, கமிங் ஆஃப் த லார்ட், கமிங் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அதெல்லாம் கத்தர் இறங்கி வருகிறார், அதன் பின்பு ஆன்டி கிரைஸ்ட் அவன் வருகிறதை குறித்து தான் எழுதியிருக்கு. ஒன் விஷன், தி லார்ட் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன், தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். அதன் பின்பு ஆன்டி கிரைஸ்டும் வருகிறான். ரெண்டு பேரும் வருகிறார்கள். அதைத்தான் நம்ம தானியல் 10:11-12 வாசிக்கிறோம். தானியல் 10:4-6 வாசிக்கலாம்.
முதலாம் மாதம் 24 தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும் அவருடைய முகம் மிண்டலின் பிரகாசத்தை போலவும்.
தானியேல் வந்து கமிங் ஆஃப் த லார்ட் பார்க்கிறோம். கமிங் ஆஃப் த லார்ட், கமிங் ஆஃப் த லார்ட் என்னது? செவன் சீல், ஏழாம் முத்திரையா இருக்குது. ஏழாம் முத்திரை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது. ஏழாம் முத்திரை திறக்கப்படலை. ஏழாம் முத்திரையை குறித்து விளக்கம் தெரியாதவங்க ராப்சர்ல பங்கு பெற முடியாது. அவிதமான சபையில ஏழாம் முத்திரை திறக்கப்படவில்லை என்று போதிக்கிற சபையில இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ராப்சர்ல பங்கு பெற முடியாது. அவங்க அதை விட்டு வெளியே வரணும். நம்ம இன்னைக்கு செவன் சீல் விஷன்ல இருக்கோம். தானியலுக்கு செவன் சீல் விஷன் கொடுக்கப்பட்டது, யோவானுக்கு அது கொடுக்கப்பட்டது, அது வந்து அவர் தரிசனமாக கொடுக்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியிலவே இருக்கும். உண்மையாகவே நம்ம ஏழாம் முத்திரையில் நம்ம இருக்கும். இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். இங்க வந்து என்னஜா, அங்க முதலாம் மாதம் 24 தேதியிலே இதக்கேல் என்னும் ஆற்றண்டையில இருக்கும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கல் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில ஊப்பாசின் தங்கையை தங்க கச்சை உன்னத பாட்டில் இதை குறித்து இதை மாதிரி விளக்கம் இருக்கிறது. கட்டி கொண்டிருக்க ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தையின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போல இருந்தது. உன்னை தானியல் அங்கே செத்தவனை போல விழுகிறான். இதை பாருங்க, இதே விஷயம் தான் வெளிப்படுத்தல் 1 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:14 நீங்கள் வந்து 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதே மாதிரி தான், அவருடைய முகம் வந்து வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கவர்க்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய சத்தம் பெருவளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவருடைய கால்கள் அக்னி சம்பங்களைப் போல, உலக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. இதே காட்சி தான். அவர் சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். இட் இஸ் த கன்னிங் ஆஃப் த லார்ட். தானியல் அதே கண்ட தரிசனம் வெளிப்படுத்தல் 1 கரெக்டாக இருக்கு. அதே போல 1 இருக்கிற அது கன்னிங் ஆஃப் த லார்ட். 1 செவன் சீல் இது. அதன் பின்பு 10:1 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 10:1 வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது.
பாருங்க, 1 செவன் சீல வாசிக்கிறோம், 10:1 செவன் சீல வாசிக்கிறோம். பின்பு அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த பொழுது பல்லவத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. அங்கேயும் ஏழாம் முத்திரையை வாசிக்கிறோம். எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னும் ஏழாம் முத்திரை திறக்கல. ஏழாம் முத்திரை 1:4-17 பவுல் ஏழாம் முத்திரையை குறித்து சொல்லுகிறார். அது 3 இருக்குது. சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. இவ்வளோ அதிகமான வசனங்கள் இருந்தும் மெசேஜில் இருக்கிற அநேக பாஸர்கள் ஏழாம் முத்திரை இன்னும் திறக்கப்படலை, அது திறந்தால் சாத்தான் டேமேஜ் பண்ணிடுவான். ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக அந்த ஏழாம் முத்திரையிலேயே பிரசங்கம் பண்ணும்பொழுது அதை சொல்லிட்டார். இது ஆவிக்குரிய குரலுக்கு அது தெரிவதில்லை. சாத்தான் டேமேஜ் பண்ணிடுவான், சாத்தான் டேமேஜ் பண்ணிடுவான் அப்படின்னு அவங்கள பயங்காட்டி வச்சிருக்கு. அதே முத்திரையில தான் பிறகு அங்கே பிறந்த பெண்ணா ஏழாம் முத்திரை. இட்ஸ் கமிங் ஆஃப் த லார்ட்ஸ் இஸ் த எண்ட் ஆஃப் எவ்ரி திங் என்று சொல்றாரு. அந்த ஏழாம் முத்திரை எட்டானிட்டி வரைக்கும் போகுது அப்படிங்கிறாரு. அதே பொசுத்தை தான் வாசிக்கிறாங்க, ஆனா குரலர்களாக இருக்கிறார். இப்போ பாருங்க, தானியல் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வந்து 10 இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட் செவன் சீல். 12 செவன் சீல் வருது. 12:1 வாசிக்கலாம்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதிக்கொள்ளாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்.
பாருங்க, அங்கே இந்த மிகாவேல் அங்கே தோன்றுகிறார். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் தோன்றும் பொழுது அங்க மகா உபத்திர காலம் ஏற்படும். யாதொரு ஜாதியும் தோன்றினது முதல் இதுவரை சம்பவித்திராத மகா உபத்திர காலம் ஏற்படும். அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் வந்து அங்க மீட்கப்படும். உன் ஜனத்தாரில் யாருடைய பெயர் புஸ்தகத்தில் இருக்கிறோ அவங்க மீட்கப்படுவாங்க. 144,000 பேர் மீட்கப்படுவாங்க. இங்க என்ன வாசிக்கிறோம்? பத்தாம் அதிகாரத்துல ஒன்னாவசுல, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, முகம் சூரியனை போலவும் அவருடைய கால்கள் அக்னி சம்பங்களை போலவும் இருந்தது, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. பாருங்க, இங்கேயும் புஸ்தகத்தோடு தான் இறங்கி வர்றார். அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மீட்கப்படுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். இத புஸ்தகத்தோடு ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். அஞ்சாம் அதிகாரத்தில் அது க்ளோஸ் புக்காக இருக்கிறது, இப்பொழுது அது ஓபன் புக்காக இருக்கிறது. அங்கே பெயர்களை அவர் மீட்கிறார். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபுசல் பேரெழுதப்பட்டவர்கள் யார் யாரோ அந்த பசுத்தாவினரை ஹன்ட் பண்ணுகிறார், வேட்டையாடுகிறார். அந்த ஆத்மா எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எந்த மூலையில் இருக்குன்னு பார்க்கிறார். என் உடனே மெசேஜ் போகுது. இந்த நம்ம கல்வரி டேபர்நாக்கில் இந்த மெசேஜ் அவங்கள போகுது. அவங்க கேட்குறாங்க, பரிபூர்ணம்னா வார்த்தையாக இருக்கிறது, இது ரொம்ப கரெக்டாக இருக்கிறது, இது ஈகிள் கிரையாக இருக்கிறது. உடனே அவங்க வந்து அதை வெளியே வந்துருந்தாங்க. பசுத்தாவியார் இந்த கடைசி காலத்தில் ஒரு எலெக்டட் சோலா இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு விடுவார். அதுதான் இன்னைக்கு என்ன ஜெனரல் ஆன்லைன் மூலமா மெசேஜ் போகுது. இதோ ஈகிள் வந்து தாய் கழுகு வந்து தன்னுடைய குஞ்சு எங்க இருக்குன்னு தேடுது. அது எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். அவங்க ஈகிள் கிரைய கேட்கும் பொழுது கோழி குஞ்சில இருந்து அவங்க வெளியே வர்றாங்க. அந்த கோழி அந்த பண்ணையை விட்டு வெளியே வந்து மேலே பறக்கிறாங்க. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கோதுமை மணியும் தரையில விழுந்து போவதில்லை. அவர் ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். அதுல பேரெழுதப்பட்டவங்க ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. அவங்கள ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையில கொண்டு வருவார். இட் இஸ் அ சீலிங் டைம். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சீலிங் டைம் இருக்கிறது. இப்ப நமக்கு சீலிங் டைம் இருக்கு. அவங்களுக்கு செவன்த் செம்பட்டு, நமக்கு செவன்த் சீல். இப்படியாக ஆண்டவர் இஸ்ரேல் அண்ட் சர்ச், பைபிள் வந்து நந்தல் இஸ்ரேல் அண்ட் சர்ச், இதுதான் ஆண்டவருக்கு ரெண்டு ஜாதி உண்டு. அது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, வேற எந்த ஜாதியும் கிடையாது. உலகத்துல பல ஜாதிகள் இருக்கிறது. உலகத்தின் மக்கள் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்லுவாங்க. ஆண் என்றும் அங்க பைபிள்ல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பைபிள்ல ரெண்டு ஜாதி சொல்லப்பட்டிருக்கு, ஒன்னு இஸ்ரேல், இன்னொன்னு ஜென்டைல், அல்லது இஸ்ரேல் அல்லது சர்ச். இஸ்ரேல் ஜென்ரல் அவங்களுக்கு பீரியட் முடிந்து விட்டது, இப்ப நமக்கு பீரியட் இருக்கிறது. பின்பு அவங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அந்த மகா உபத்திர காலத்துல இத மிகாவில் இறங்கி வருகிறார். ஓபன் புக்கோட வந்து உன் புஸ்தக உன் ஜனத்தாரில் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட எல்லாரும் மீட்கப்படுவார். நமக்கு இப்பொழுது ஓபன் புக்கோடு இறங்கி வந்திருக்கிறார். அவங்களுக்கு ஓபன் புக்கோடு இறங்கி வந்து ஒவ்வொரு கோத்தத்திலையும் 12,000 ஆக 144,000 பேர் முத்தரிக்கப்படுவார்கள். அதோடு கூட உலகமானது முடிவடை. உலகமானது ஏன் இன்னும் இருக்கிறது என்றால் அந்த எலெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 144,000 எலெக்டட் பீப்புள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு எலெக்டட் பீப்புள் இல்லைன்னா உலகம் அழிஞ்சு போகும். 10 நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்னு சொன்னார் சோதம் குமார். அவங்க அங்க 10 குறைவா இருக்கிறார்கள். லோத்து மட்டும்தான் நீதிமானா இருக்கிறான். அவனுடைய மனைவி பிள்ளைகளை கூட சொல்ல முடியாது. அவன் நிமித்தமாகத்தான் அவங்க வர்றாங்களே ஒளிய. மற்றபடி அங்க நீதிமான்கள் 10 நீதிமான்கள் இல்லை. இப்ப பிரைடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மகா உபத்திர காலம் வரும். பின்பு என்ன செய்யறதென்றால் அந்த 144,000 பேர் மீட்கப்படுவார்கள். அப்படி மீட்கப்படும் பொழுது எல்லாரும் மீட்கப்பட்ட பின்பு என்ன ஏற்படும்? அவங்க எல்லாம் ரத்த சாட்சியா மறிப்பார்கள். ஆன்டி கிரைஸ்ட் அவளை கொன்று போடுவான். அப்படி கொண்டு போடும் பொழுது எலெக்டட் பீப்புளே இல்லை. அப்போ உலகத்தை அழிச்சிட வேண்டியதுதான். அதுவும் உலகம் அழிஞ்சு அர்மகெதோன்ல அட்டாமிக் ஃபயர்ல உலகம் அழிஞ்சு போகும். இப்போ வைரஸ் வார் நடக்கிறது. பின்பு அட்டாமிக் ஃபயர் வரும் பொழுது உலகம் அழிஞ்சு போகும். முடிவு காலத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கோம். செவன் சீல் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கிறது. இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். திறக்கப்பட்ட புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார். அந்த பேர எழுதப்பட்ட எல்லாரையும் சீலிங் பண்ணுகிறார். பசுத்தாவியினாலே முத்தரிக்கிறார். ஆமென். இட் பிகின்ஸ் வித் தி மைட்டி ஒன் ஹூ டிசெண்டட். ஏதோ என்ன, அது எப்படி ஆரம்பிக்கிறது? வெளிப்படுத்தும் விசேஷம் எப்படி ஆரம்பிக்கிறது? திறந்த புஸ்தகத்தோடு இறங்கி வந்துக்க. அது 1963 இருந்து ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தினால் 1963 இருந்து அது ஆரம்பிக்குது. யோவான் பின்னாக திரும்பி பார்க்கிறான். எகால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அது வந்து நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமின்னா பெர்கம் தியத்திரா சரதை பிலதெல்பியான சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. என்னுடனே பேசின சத்தத்தை கேட்க நான் திரும்பின போது, இப்ப இப்படிதான் கேட்கிறான். அது 1963 யோவான் நிக்கிறான். கர்த்தருடைய நாளுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பி பார்க்கும் பொழுது எலிசபை காலத்தை பார்க்கிறான். அதெல்லாம் ஹிஸ்டரியா மாறிட்டு. திரும்பி பார்த்தேன், என்னுடனே பேசின கத்து சத்தத்தை கேட்க நான் திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்கிலையும் அந்த குத்து விளக்கின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகை பொச்சை கீழ்ச்சியை கட்டி கொண்டு மனுஷகுமானுக்கு ஒப்பானவரை கண்டேன். பாத்தீங்களா, 1963 தான் இட்ஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். அந்த வெளிப்படுத்தல் 1 கமிங் ஆஃப் த லார்ட். தானியல் அதே காட்சியை பார்க்கிறான் 10 இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அங்கே 12 அதே காட்சி அவர்கள் காணப்போகிறார்கள். 1,46,000 அப்பொழுது அவங்க புஸ்தகங்கள் அவங்க 7 நமக்கு இன்னைக்கு 7 ரெண்டும் பேரலாக இருக்கிறது. இது பிரைடு, அது இஸ்ரேல். ரெண்டு ஜாதி தான் பைபிளில் உண்டு. அதனால என்னென்ன, ஒன்று இஸ்ரேலின் ஒன்று சர்ச். இல்லை, 7 சபை காலங்கள் முடிந்து விட்டது. இதை அவன் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்க்கும் பொழுது தான் 7 நேராக பார்க்கல, முன்னால் இல்லை, அது முடிஞ்சு விட்டது. மேல நம்ம என்ன நேரத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். இதெல்லாம் வந்து சபைகள் வந்து இன்னைக்கு பரிபூர்ணம் அடையாத காரணம் பாஸ்டருடைய மிஸ்டேக், புல்பிட் மிஸ்டேக். புல்பிட் மிஸ்டேக் இருக்கூடாது. முதல்ல அவர் வந்து டிசெண்டட், மைட்டி ஒன் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். அதன் பின்பு நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், வி சீ ஹிம் வித் ஓபன் புக். 10 திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது. 10:2 இங்க வந்து இதை மிகாவேல் புஸ்தகத்தோடு இறங்கி வருகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 இருக்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர், நமக்கு நம்பர் எவ்வளவுன்னு தெரியாது. அவங்களுக்கு எக்ஸாக்ட் டைம், அவங்களுக்கு 1260 42 அவங்க வந்து காலங்களும் காலமும் காலங்களும் அரைக்காலமும், அதாவது 1 year, 2 years அண்ட் அதன் மீன்பு ஹாஃப் இயர், அப்படியாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எக்ஸாக்ட் டைம், எக்ஸாக்ட் நம்பர். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, எக்ஸாக்ட் டைம் கிடையாது. ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதை கொஞ்சம் கிரேஸ் பீரியடை கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம். நமக்கு அது தெரியாது, அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவங்களுக்கு தெரியும் அந்த ஹாஃப் இயர் சுபத்திர காலம் கரெக்டாக அங்கே இருக்கிறது. நமக்கு வந்து எப்பொழுது நடக்குன்னு தெரியாது. மனுஷகுமாரம் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதனால நீங்க விழித்திருங்கள், நீங்க ஜாக்கிரதையா இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆமென். தண்டர் வருகிறது. கர்த்தர் இறங்கி வரும் பொழுது தண்டர் வருகிறது. வெளிப்படுத்தல் 10 என்ன வாசிக்கிறோம், 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முடிகிறது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். லயன் ரோர்ஸ், லயன் கர்ச்சிக்கிறது. அப்பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது அவைகளை எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதனால முத்திரை போடு, 7 இடி முழக்கங்களை முத்திரை போடு. அந்த 7 இடி முழக்கம் என்ன? வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த 7 7 முத்திரைக்குள் அடங்கியிருக்கிற தேவ ரகசியம், இந்த பைபிளில் இருக்கிற தேவ ரகசியம் மனது முத்திரை போடப்பட்டிருக்கு. ட்ரினிட்டி, ட்ரினிட்டிங்கிறாங்க. பைபிளில் ட்ரினிட்டிங்க வேர்டு எங்கே இருக்கு? எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? திருத்துவங்க வார்த்தை இருக்குதா? புதிய கடவுளை வழிபடுகிறார்கள். உலகமே ட்ரினிட்டியில் இருக்கு. திருநீட்டுக்காக எவ்வளோ வேணாலும் சத்தம் போடுவான், எதிர்த்து சண்டை போடக்க ஆயத்தமாக இருப்பாங்க. சாசு அவங்களுடைய இதயத்தை அப்படி கடினப்படுத்துவான். ஹோலி ட்ரினிட்டிங்கிறாங்க. அது ஒரு பாபிலோனிய உபதேசத்தை ஹோலி ட்ரினிட்டிங்கிறாங்க. அது ஆண்டவர் முத்திரை திறக்கப்படக்கு முன்னதாக காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது முத்திரை திறந்த பொழுது அவர் தான், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அல்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அவர் ஷேடோவாக இருக்கிறார், நியூ டெஸ்டமெண்ட்ல அவர் ரியாலிட்டியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மாம்சத்தில் வந்து வெளிப்படுத்திருக்காரு. இடையில இந்த பாபிலோனியர்னிட்டி வந்து சாபனத்தையே கெடுத்து போட்டு விட்டது. எல்லா கிறிஸ்தவங்களையும் கெடுத்து போட்டு, கடவுள் யாருன்னு தெரியல, அவங்களோட பேர் என்னன்னு தெரியல, அப்பா பேர் என்னன்னு தெரியல, அப்பா யாருன்னு தெரியல. வேசியின் பிள்ளைகளாக இருக்கிறார். அப்பா பேர் தெரியாத பிள்ளைகள். ஏதோ அவங்களுடைய அப்பா யாருன்னு தெரியாது. அவங்க தாய் வந்து அப்பா யாருன்னு தெரியாம பெற்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதபடி அவ வந்து இப்ப குழந்தைய பெற்றிருக்கிறா. அதான் வந்து வேசிகளும் அதனுடைய குமார்த்திகளும் பைபிள் எழுதியிருக்கு. எல்லாம் கிளீனா இருக்கு. நம்ம வந்து நம்முடைய அப்பா யாரு, அவருடைய பேர் என்னன்னு அறிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒன் காட பிலீவ் பண்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தை பிலீவ் பண்ணுறோம். அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கும் பொழுது எவ்வளவு கிளியராய் இருக்கிறது. எல்லாமே பழைய ஏற்பாட்டில் சொன்னது எல்லாமே இயேசு கிறிஸ்துல நிறைவேறுதுன்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா இயேசுவை காடா பிலீவ் பண்ணல. அந்த ட்ரினிட்டி, அந்த பாரம்பரிய உபதேசம், அந்த ட்ரெடிஷனல் டாக்ட்ரின் வந்து அவங்களுடைய இதயத்துக்குள்ள இருந்து இந்த பிலீவ் பண்ண விடாதபடி தடை பண்ணுகிறது. சிலர் ஒன்காட நான் பிலீவ் பண்றேன் என்று சொன்னாலும் கத்தர் இந்த கடைசி காலத்துல ஒரு ப்ராஃபெட்டை அனுப்பினாரே, அந்த ப்ராஃபெட்டை பிலீவ் பண்ண முடியல. இனி காலம் செல்லாது. ஆனாலும் ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியத்தை நேரது. சமுத்திரத்தின் மேலும் பூமி மேல் நிக்கிறாத கண்ட தூதன் தன் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, வானத்துக்கு நேராக உயர்த்தி, அதே தான் இங்க வந்து நம்ம வந்து தானியல் 12 வாசிக்கிறோம். இதே மாதிரி தான் கையை வானத்துக்கு நேரா உயர்த்திருது. 12 வாசிக்கலாம்.
அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து,
சொல்லுங்க பாருங்க, அங்கேயும் பாருங்க, தன் கையை வானத்துக்கு நேராக எடுத்து, அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்கு. வெளிப்படுதல் 10:5 தன் கைகளை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரலாய் தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசிய நிறைவு. 7 இடிமுழக்கங்கள் சொன்னதை முத்திர போடுன்னு சொன்னார் KP 95-96. இப்பொழுது என்ன சென்றால் 1963 வரும்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டு ஏழாம் தூதனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நமக்கு சபையில் சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். வெளிப்படுத்தல 22:16 வாசிக்கிறோம். அந்த தூதன் ஏழாம் தூதனா இருக்கிறார். அப்பொழுது இன்னைக்கு தேவ ரகசியம், முத்திரைகள் உடைக்கப்பட்டு இன்னைக்கு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பைபிள் இன்னைக்கு நமக்கு வந்து ஓபன் புக் ஆயிருக்கிறது. ட்ரினிட்டியை பிலீவ் பண்றவர்களும் பைபிள் க்ளோஸ் புக் ஆயிருக்கிறது. தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொல்லி தெரியாதபடி ஆராதிக்கிறார்கள். எல்லா கிறிஸ்துவும் நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்லா இது பண்றாங்க. நீங்க யூடியூப்ல பார்த்தா சாபத்து மக்கள் பாடுற பாடல் ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோ இயேசுவை பற்றி தான் எல்லாம் பாடுறாங்க, ஆனால் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கிடல. படிக்கிறதெல்லாம் இயேசுவை பற்றி தான். அவங்க பாடல் எல்லாமே இயேசுவை மகிமைப்படுத்துது, ஆனால் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளலை. ரோமன் கத்தோலிக்காரங்களும் கூட ஏற்றுக்கிடுவாங்க, ப்ரோட்டஸ்டன்ட்காரங்க, பெந்தகோஸ்துக்காரங்க. நான் நீங்கள் வந்து தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணுறோம், என் டைம் மெசேஜ் பண்ணால் உங்களே ஏற்றுக்கிட மாட்டான். அதை நம்மளை வந்து ரொம்ப டெட் எனிமியாக வச்சிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, பிசாசு அவர்களை எவ்விதமாக பண்ணியிருக்கிறார். அவங்களுடைய வீணான ஆராணி வெயின் வர்ஷிப்பாக இருக்கிறது. கத்தர் ஏழாம் தூதனை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஏழாம் தூதனுடைய செய்தி தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது இன்னைக்கு ஹிஸ்டரியா மாறிவிட்டது. அந்த ப்ரோபசி இன்னைக்கு ஹிஸ்டரியா மாறிவிட்டது. யோவான் எழுதும் பொழுது 7 சபை காலங்களும் ப்ரோபசியா தான் இருந்துச்சு. இப்ப 7 சபை காலங்களும் சரித்திரமா நிறைவேறி விட்டது. ஏழாம் தூதன் வருவார்னு சொல்லும் பொழுது ஏழாம் தூதனும் அவருடைய செய்தியும் அது நிறைவேறி முடிந்து விட்டது. நம்ம இன்னைக்கு பிரைட் ஏஜ்ல இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைட் ஏஜ். நம்ம இன்னைக்கு மனவாட்டியின் காலத்துல இருக்கோம். ஏழாம் தூதனை கர்த்தர் காட்சி விட்டு எடுத்துக்கொண்டார். அதனால் நம்ம இன்னைக்கு மனவாட்டியாக இருக்கிறோம். பிரைட் மினிஸ்ட்ரி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென்,
ஆமென்.
தண்டர் 7 இடிகளும் சத்தம் விட்டு முழங்கின. அதே போல தானியல் அந்த சத்தத்தை கேட்டான். தானியல் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீ முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. யோவான் அதை கேட்கும் பொழுது நீ முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. தானியல் 12 வாசிக்கலாம்.
தானியலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது
இந்த புஸ்தகத்தை தானியல் தண்டசை கேட்டான். அவன் இடி முழக்க சத்தங்களை கேட்டான். அதுதான் ரெவலேஷன். அந்த தண்டஸ் தான் ரெவலேஷன். அந்த வெளிப்பாடுகளை அவன் கேட்டான். நீ இதை முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. அதே போல யோவான் KP 95-96 அதை கேட்டான். 7 தண்டர்ஸ் அவன் கேட்டான். அதை முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது என்ன? ஏழாம் தூதனுடைய செய்தியானது வரும்பொழுது இன்னைக்கு புக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. எல்லா ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர்களும் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் 11:21 வாசிக்கலாம். தானியேல் 11:21.
அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி
கொள்ளுவான். எப்படின்னா ஜனங்கள் அவனுக்கு தான் அவனுக்கு கொடுக்கல, அவன் தான் உள்ள புகுந்து இச்சகமான வார்த்தைகளை பேசி தில்லு முள்ளு பண்ணி அவன் வந்து வந்துட்டான். இதுதான் உலகத்துல நடக்கு. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன், அவமதிக்கப்பட்டவன் தான் அந்திகிறிஸ்து. ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யத்தின் ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஜனங்கள் கொடுக்கல, ஜனங்களை எலெக்ட் பண்ணல, ஜனங்களுக்கு அவன் மேல விருப்பம் கிடையாது, ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து ரொம்ப நல்லவன் போல நுழைஞ்சி என்ன செய்கிறான் என்றால் இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுகிறான். He shall come in peacefully and obtain the kingdom by flatteries. Obtain the kingdom by flatteries. அதுதான் நீங்க முதலாம் முத்திரையில வாசிக்கிறோம். அட்டுக்குட்டியான முத்திரையில ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது நான்கு ஜீவங்களில் ஒன்று நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அவன் மேல் அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். எல்லா ஸ்டேட்டையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லாம் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். எப்படி என்றால் அவன் ஜனங்கள் அங்கீகரிக்கல, அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சக வார்த்தையினாலே எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருகிறான். அதுதான் ஜனங்களா அவனை செலக்ட் பண்ணல, அந்த அவன் அவமதிக்கப்பட்டவன், அவன் அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒரு எழுப்பான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை ஜனங்கள் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அவன் சமாதானமாய் நுழைந்து இச்சக வார்த்தையினாலே எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரும். எப்படி பாத்தீங்களா? ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அதுதான் கிரைஸ்ட் ஸ்பிரிட் வந்து ஜனங்கள் நம்ம அவரை ராஜாதி ராஜா கத்தாதி கத்தானே அவரை நம்ம முடிச்சு விட்ட போறோமா? கொடுங்கோல் மன்னர்கள் வந்து தங்கள் அவங்களே ராஜ்யபாரத்தை எடுத்துக் கொள்வது. இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சக வார்த்தைகளை பேசி அவன் வந்து என்ன சென்றால் அவனுக்கு வில் கொடுக்கப்பட்டது, அம்பு இல்லை. இஸ் எ பிளஃப். அவன் பயங்காட்டுகிறவன், அவன்கிட்ட அம்பு இல்லை. அவன் என்ன வெள்ளை குதிரையில் இருக்கிறான். ரிலிஜியஸ் மேனாக தன்னை ஒரு பக்திமானாக தன்னை ஒரு என்ன சென்றால் ஒரு பெரிய பக்திமானாக காண்பிக்கிறான். மத வல்லமை உடையவனாக காண்பிக்கிறான். ஜனங்களை என்ன சென்றால் இச்சக வார்த்தையினாலே பிளாட்டரிஸ், அதனால தான் என்ன ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிக்கிறது ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சு விடுது, எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்துல கொண்டு வருது. ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அது ஒரு நாள் ஆன்டி கிரைஸ்ட் உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவான். ஜனங்கள் அவனை அங்கீகரிப்பதில்லை, அவன் இச்சகமான வார்த்தையினாலே அவன் பெற்றுக் கொடுக்கும். முதலாம் முத்திரையில நம்ம அவிதமாய் பார்க்கிறோம். அவமதிக்கப்பட்டவன் டேக் த கிங்டம் பை ஃபிளாட்டரிஸ், இச்சக வார்த்தையினாலே அவன் அதை பெற்றுக் கொள்கிறான். பின்பு என்ன செய்யறான்? இச்சக வார்த்தையினாலே எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பின்பு ரத்தம் சிந்துவான். அதுதான் அவனுடைய வேலை. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த பொழுது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மனுஷர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்ட இச்சக வார்த்தையினாலே அவன் வந்து அவன் ராஜ்யபாரத்தை பெற்ற பின்பு அதுக்கு பிறகு இரத்தத்தை சிந்துறான். எப்படி பாத்தீங்களா? அதுதான் சாட்டன், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டே தான். ராஜபாரம் தன் கையில வந்த பொழுது ரத்தத்தை சிந்துவது, சாகடிப்பது, ஜனங்களை சாகடிப்பது, சமாதானம் இல்லாம ஆக்குவது, சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போட்டு. அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்யறான் என்றால் இச்சக வார்த்தையினாலே உலக சமாதானம், குளோபல் உலகம் முழுசும் சமாதானம் வரணும், உலகம் அப்படியே சொன்னா எல்லா இன்டர் ரிலிஜன் என்று கொண்டு வந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், சமாதானமான ஒரு உலகம் வேண்டும் என்று அந்த ஆன்டி கிரைஸ்ட் சொல்லிட்டு பின்பு அவன் எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்து இரத்தத்தை சிந்துவான். மிருகத்தின் முத்திரையை தரித்திராத அனைவரும் கொலை செய்யப்படுவார்கள். தன்னுடைய பாதையில குறுக்க வருகிற யாரையும் கொலை செய்ய அவனுக்கு அவன் ஈவி இறக்கமே கிடையாது. எல்லாருமே கொலை செய்து போடுவான். அதான் அந்த அவமதிக்கப்பட்டவன். இச்சக வார்த்தையினாலே கள்ள 32 வசந்த வாசிக்கலாம். 32
உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திறன் கொண்டு அதற்கேற்றபடி
இச்சக வார்த்தையினாலே அவன் மார்க்கத்தானாக மாற்றிடுவான். நம்ம எல்லாரும் இந்துக்கள் எல்லாம் இந்துக்களுக்கு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி மத சம்பந்தமான ஆளுகையை கொண்டு வரும், மத சம்பந்தமான வெறியை கொண்டு வரும் பொழுது அது வந்து சாட்டானிக் ஸ்பிரிட்டா இருக்கிறது. அவங்கவுங்க அவங்கவுங்க மதத்தை இதா வந்து தேடுவதற்கு அவங்க வந்து சுயாதீனம் இருக்கு இந்தியாவில். இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதுல வந்து இப்படி சொல்லும் பொழுது அது வித்தியாசமான ஒரு ஆவி, அது ஒரு சாட்டானிக் ஸ்பிரிட். அது மத வெறியை உண்டு பண்ணுவது, அதனால கலவரத்தை உண்டு பண்ணி, அதனால ரத்தம் சிந்த வச்சு, அதனால என்ன சென்றால் ஆதிக்கத்தை பெறுவது, விரோதமாய் இருக்கிறவளை கொலை செய்வது, இதுதான். அதே போல இச்சகமான வார்த்தைகளை பேசுவான். எலெக்ட் பீப்பிளை குறிச்சு என்ன பண்ணிருக்கு, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். அந்த வசந்த வாசிக்கலாம்.
தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திறன் கொண்டு அதற்கேற்ற,
இதோ தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், எலெக்டட் பீப்பிள் இன்னைக்கு இருக்கிறோம். அவங்க தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அவங்க வார்த்தையும் ஜபத்தையும் அப்ளை பண்ணி அதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு இங்க எலெக்டர் சொல்லப்பட்டிருக்கு. எலெக்ட் பீப்புள் வந்து அதெல்லாமே எல்லா அந்திகிறிஸ்துவின் ஆவிகளையும் அவங்க ஜெயிப்பாங்க, அதற்கேற்றபடி செய்வார்கள். ரொம்ப அருமையான வார்த்தை அது. அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள், அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும்.
அறிவாளிகள் இதான் எலெக்ட் பீப்புள், அறிவாளிகள் தேவனை அறிந்தவர்கள் அநேருக்கு அறிவை உணர்த்துவார்கள். நம்ம இன்னைக்கு அநேருக்கு சத்தியத்தை சொல்றோம். இது கடைசி காலத்தில் இந்த செய்தி இருக்கிறது. நீ விசுவாசி, நீ சாபனத்தை விட்டு வா, நீ உலகத்தை விட்டு வெளியே வா. இத என்ன சொன்னால் அநேருக்கு அறிவை உணர்த்துவார்கள், அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னினாலும் சிறை இருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். எல்லாம் விழுந்து போகும். அதான் 3-ம் முத்திரை 4-ம் முத்திரை என்ன வாசிக்கிறோம், அவன் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துகிறான். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுதா என்று 4 ஜீவன் மத்தியில் வந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். அங்கே ஃபெமைன் ஏற்படுகிறது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிருங்களினாலும் பூமியின் கார்பங்களை கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டா விதமாக கிரியை செய்கிறது. ஒரு பாவற்றி தரித்திரத்தை ஏற்படுது. வைரஸ் வந்தவுடனே அவங்க எல்லாம் தரித்திரம் பிடிச்சி போறாங்க, இருக்கிற பணம்லாம் காலியா போகுது, நிறைய பேர் பட்டினால சாகுறாங்க. பஞ்சத்தை வைரஸை தொடர்ந்து பட்டினி சாவு வருகிறது. எங்க போவாங்க பணத்துக்கு? எங்க போவாங்க? வீட்டை விட்டு வெளியே போவாங்க. வெளியே போவாங்கன்னா சம்பாதிக்க எப்படி முடியும்? சம்பாதிக்கலன்னா எப்படி வாழ முடியும்? ஒழுங்கா சம்பாதிச்சாலுமே பணம் வருமானம் பத்தல, சம்பாதிக்கவே இல்லைன்னா எப்படி ஜீவிப்பாங்க? பாருங்க, எல்லாத்தையும் ஒரு பாவத்தில கொண்டு வருது. அநேகர் சத்து ஜனத்தொகையும் குறையணும்னு நினைக்கிறது. இப்படியாக உலக ஆன்டி கிரைஸ்ட் வந்து அவிதமாக செய்கிறான் என்று பைபிளில் போடப்பட்டது நிறைவேறி இருக்கிறது. இச்சக வார்த்தையினாலே அநேகர் அவனை ஒட்டி கொள்வார்கள் சொல்லப்பட்டு 34 வசனம்.
இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள், அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டி கொள்வார்கள்.
இதோ இச்சக வார்த்தையினாலே ஒட்டி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 35 வசனம்.
அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரிதம் இப்படி இருக்கும், குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும்.
இதோ பாருங்க, இவ்விதமான ஒரு காலம் இப்பொழுது நம்ம வாழ்கிற காலம். டூ மவுஸ் அங்கே இருக்கிறது, 2 வாய்கள் இருக்கிறது. 7 இடிகள் சத்தத்தை முழங்குகிறது. 6-ம் முத்திரைக்கும் 7-ம் முத்திரைக்கும் மத்தியில் 7 இடி முழக்க சத்தத்தை கேட்கும். அதே போல 6-ம் எக்காலத்துக்கும் 7-ம் எக்காலத்துக்கும் மத்தியில் இங்கே வெளிப்படுத்தல் 6-ம் அதிகாரம் வந்து அங்கே 6 முத்திரைகளை வாசிக்கிறோம். அதன் மீன்பு என்ன செய்யுது, 7-ம் அதிகாரம் 8-ம் அதிகாரம் வந்து அது வந்து சீலிங்காக இருக்கிறது. 7-ம் அதிகாரம் சீலிங்காக இருக்கிறது, முத்திரை போடப்படுது. அதே போல் 6-ம் எக்காலம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆறாம் எக்காலத்தை வாசிக்கிறோம். அதன் பின்பு பதினோராம் அதிகாரத்தில் ஏழாம் எக்காலம் வருது. அதுக்கு மத்தியில் பாருங்க, அங்கே கத்தர் இறங்கி வருகிறார். எல்லாமே பைபிளில் கரெக்டாக எழுதியிருக்கு. இப்போ நம்ம அந்த டைமில் இருக்கோம். ஆறாம் முத்திரைக்கும் ஏழாம் முத்திரைக்கும் மத்தியில் இருக்கிறோம். ஆறாம் எக்காலத்துக்கும் ஏழாம் எக்காலத்துக்கும் மத்தியில் இருக்கிறோம். ஆறாம் எக்காலம் செகண்ட் வேர்ல்டு வார், அஞ்சாம் எக்காலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஏழாம் எக்காலம் அது என்ன சொல்றால் அது தேர்ட் வேர்ல்டு வார். அதன் பின்பு மில்லினியத்தை குறிக்கிறது. இப்போ அதுக்கு மத்தியில் நம்ம ஜீவிக்கிறோம். பத்தாம் அதிகாரத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அங்கே ஏழாம் அதிகாரம் சீலிங் டைமாக இருக்கிறது. இப்பொழுது கத்தர் பசுத்தாவினாலே நம்மை முத்திரை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆறாம் கோபகலசத்துக்கும் ஏழாம் கோபகலசத்துக்கும் மத்தியிலே என்ன நடக்கிறது? ஐப்ராத் நதி வற்றி போகிறது. அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீசின் வாயிலும் தவளைக்கொப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கிலும் ராஜாக்களை சர்வமல்லனுடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது. லயிங் ஸ்பிரிட்டு, ஃப்ராக் ஸ்பிரிட் வந்துருக்கு. இப்பொழுது ஃப்ராக் ஸ்பிரிட் வந்திருக்கிறது. பிட்வீன் த சிக்ஸ்த் ராயல் அண்ட் த செவன்த் ராயல் அதனால ஃப்ராக் ஸ்பிரிட் வந்திருக்கிறது. நமக்கு ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. ஹல்லேலூயா. ஏழு இடி முழக்க சத்தத்தின் நாட்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். தேவ ரகசியம் வெளிப்படுகிறது. அந்த பெனாமுடைய மெசேஜ் ஆனது, அந்த மெசேஜில் செவன் தண்டர்ஸ் இருக்கிறது. ஏழாம் தூதனுடைய சத்திய அங்கே எக்கால செய்தியில் அங்கே இருக்கு. இன்னைக்கு என்ன அனாயிட்டட் பிரீச்சர்ஸ் அந்த தண்டர்ஸ் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. நம்ம வந்து செவன் தண்டர்ஸில் இருக்கிறோம். அவங்க உலகத்தின் மக்கள் எங்கே இருக்கிறாங்க? இது அந்த பிசாசினுடைய ஆவிகள் வந்து அர்மகதோன் யுத்தத்துக்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறது. ஆனால் இந்தியா சைனா வந்தால் ஒருவேளை அது தேர்ட் வேர்ல்டு வாராக மாறிடலாம். அதனால் இப்போ தேர்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு சிச்சுவேஷனை, ஒரு சீனரி அதை கிரியேட் பண்ணுகிறது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு சீனரியை கொண்டு வர்றதுக்காக, அர்மகதோன் யுத்தத்துக்காக அந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறது. அது அந்திகிரசினுடைய ஆவிகளாக இருக்குது. வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலிருந்து அந்த ஆவிகள் ரெண்டு மவுத் இருக்கிறது. இந்த வாயிலிருந்து அது போகுது. இதை என்னென்றால் அது யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கிறது. நம்ம என்ன செவன் தண்டர்ஸ் மெசேஜ் கேட்குறோம். இது நீங்கள் ராப்சரில் போகிறது உங்களை ஆயத்து. ஏழு இடி முழக்க செய்திகள் நமக்கு ராப்சரின் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. களைகள் சுட்டரிக்கப்படுவதற்காக அது கெட்டப்படுகிறது. அந்த தவளைக்கொப்பான ஆவிகள் போய் அர்மகதோன் யுத்தத்துக்கு உலகத்தின் தலைவர்களை ஆயத்தப்படுத்துகிறது. அவங்க பேச்சு யுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. அவிதமாக அது செய்யும் பொழுது களைகள் கட்டப்பட்டு சுட்டரிக்கப்படுவதற்காக அது ஆயத்தமாகிறது. கோதுமையானது இப்பொழுது களஞ்சியத்தில் சேர்க்கறதுக்கு ஆயத்தமாகிறது. ஹல்லேலூயா. பைபிள் எப்படி ஒரு பேரண்டிஸாக இருக்கிறது, ஒரு கம்பேரிசனாக எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார். எவ்வளோ அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் தற்பொழுது வாழ்கிற காலத்தை நீங்கள் நிதானிக்க முடியும். ஹல்லேலூயா. செவன் தண்டர்ஸ் அண்டர் த செவன் சீல் என்ன செய்கிறது என்றால் நம்ம மனவாட்டியை ஒன்று சேர்க்கிறது, வார்த்தையில் ஒன்று செய்கிறது. நம்ம களஞ்சியத்துக்கு போக வேண்டிய நேரம் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன வைக்கிறோம். ஆனால் இந்த லையிங் ஸ்பிரிட் ஸ்பீக்கிங் லையிங் திங்ஸ் அது பொய்ய பேசுறது. எல்லாம் பொய் தான். அரசியல்வாதிகள் பேசுறத நம்ம நம்பவே முடியாது. நம்ம தேவனுடைய வார்த்தையை தான் நம்பணும். லையிங் ஸ்பிரிட் அது என்ன செய்யுது? ஜனங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுது, கலகத்துக்கு ஆயத்தப்படுது. அதன் மீது 36 வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும்.
சாத்தான் எப்பொழுதுமே தன்னை போஸ்ட் பண்ணிக்கொள்ளுவான். இங்க அதான் போஸ்ட் பண்றது. தாழ்மையா பேச மாட்டான். அவன் தன்னை போஸ்ட் பண்ணிக்கொள்ளுவான். ஆண்டவர் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார், சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்குது. அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அது ஜீவனை கொண்டு வருது, ஆரோக்கியத்தை கொண்டு வருது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஆனால் சாத்தான் எப்பொழுதுமே தன்னை போஸ் பண்ணி மற்றவங்களை பிளஃப் பண்ணுறது. உங்களை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் வந்து யாரு தெரியுமா, மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அவனோடு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார் என்று மிருகத்தையும் வணங்கினார்கள். தன்னை போஸ் பண்ணிக்கொடு, எதிர்த்து நிற்க யாரும் என்ன முடியாது, நான் வந்து பெரிய ஹீரோ. அவன் வந்து தன்னை வந்து அதிக மேன்மைப்படுத்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை நம்ம இங்க தானியல் அங்க கரெக்டா எழுதியிருக்கிறார். அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான், தன்னை உயர்த்துவான், தேவனிலும் தன்னை பெரியவனாக மாற்றுவான். என்னுடைய அதிகாரம் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது, என்னுடைய உத்தரவு இல்லாம கிறிஸ்தவங்களாகிய நீங்கள் ஆராதிக்க முடியாது, நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ண முடியும். அதனால பாருங்க, தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான், தன்னை மேக்னிஃபை பண்ண, அண்ட் மேக்னிஃபை ஹிம்செல்ஃப் அவர் எவ்ரி காட், எல்லாத்துக்கும் மேலாக, ஆண்டவருக்கு மேலாக, இயேசு கிறிஸ்துக்கு மேலாக தன்னை உயர்த்துவான். உங்க கடவுள் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். நீங்க உங்க கடவுள் தான் ஜீவனுள்ள கடவுள்னு சொல்றீங்களா? உங்க நான் என்ன செய்ய, எனக்கு என்ன மீறி, என்னுடைய ஆர்டரை மீறி என்ன செய்ய முடியும் நீங்க? பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் மேலாக தன்னை உயர்த்துவான். அதான் ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அதுக்கு மேல இன்னொன்னு, அதுக்கு பிறகு என்ன வாசிக்கணும், 39 வசனத்தை வாசிக்கலாம், 38 வசனத்தை வாசிப்போம்.
அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான்.
இது அரண்களின் தேவனை, God of the force. அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, நீம்ரோ தவிதமாக தான் செய்த அரண்களின் தேவன் தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தனங்களினாலும் உச்சிதமான வசனங்களாலும் கனம் பண்ணுவான். தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் அதை ரொம்ப வந்து பெருசா மாத்தி அதை அதிகமாக கனமா, தன் பிதாக்களும் அறியாத தேவன், அதான் வந்து நியூ வேர்ல்ட் ஆர்டர், நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக ஒழுங்கு அதாவது கொண்டு வர போறது. என்னெல்லாம் கேஷ் மணிலாம் வேண்டாம், இனிமேல்லாம் மேனேஜர் டிஜிட்டல், டிஜிட்டல் எல்லாமே டிஜிட்டல், அதான் எல்லாம் புதுசா மாத்த போறோம். புதுசா உலகத்தையே புதுசா மாத்தணும், இப்ப இருக்கிற சிஸ்டத்தெல்லாம் ஒழிச்சிடணும், இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், இப்பொழுது இருக்கிற பண பரிமாற்ற சிஸ்டம், இப்பொழுது இருக்கிற பிசினஸ் எல்லாத்தையும் ஒழித்து, எல்லாத்தையும் குளோபல் உலக மயமாக்கி ஒரு மனுஷனை எங்க தலைவனாக கொண்டு வருவது. அதான் ஒன் இந்தியாங்க கொள்கை வந்து ஒன் இந்தியாவா மாற்றும், ஒரு தேசம் இவன் ஒன் வேர்ல்டாக மாற்றுவது, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் ஃபைனான்சியல் பாலிசி, எல்லாருக்கும் ஒரே பண பரிமாற திட்டம், ஒன் ரிலிஜன், இவ்விதமாக அவன் கொண்டு வந்து அதான் நியூ வேர்ல்டு ஆர்டர். இப்படி ஒரு புதிய கொள்கையை அவன் கொண்டு வருவான், உலகத்தையே புதுசா மாத்தணும், இந்த பழைய ஒழுங்கெல்லாம் வேண்டாம், ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வரணும். இதுதான் வந்து ஒரு புதிய தேவனை அவன் கனப்படுத்துகிறான். எல்லாரும் நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டும். உங்களுக்கு செல்போன் ஆப்ரேட் பண்ண தெரியுதோ ஒன்றும் தெரியாது தெரியல, எனக்கு வாட்ஸ்அப் கூட எனக்கு போட தெரியாது, ஒரு எஸ்எம்எஸ் கூட நான் பிரிண்ட் பண்ணதில்லை, நான் அடிச்சதில்லை, போன் வந்து பண்ணுவேன், போன் கால் பண்ணுவேன், அதுதான் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இன்னும் அதை நான் கற்றுக்கிடலை, ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறேன், இன்னும் நான் அதை கற்றுக்கொள்ளலை. இவன் எல்லாமே டிஜிட்டல் ஆக்கணும், எல்லாமே உங்க செல்போன்ல தான் இருக்குது. நியூ வேர்ல்ட் ஆர்டரை கொண்டு வந்து எல்லாம் ஒரு ஒரு கொடையின் கீழ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அவிதமான ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒரு புதிய அங்க கொள்கையை கொண்டு வந்து அதை அவன் கனப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வரப்போகிறது. இப்பொழுது அதனுடைய வாசல்கள் எல்லாமே திறந்து விட்டது, அதனுடைய ஒருங்கிணைப்பு எல்லாம் நடந்து விட்டது. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தான் எல்லாம் காத்திருக்கிறது. அதன் மின்பு எல்லாம் உலகத்தினுடைய சிஸ்டமே மாறிவிடும். அவ்விதமாக தானியேல் அங்கே சொல்லி இருக்கிறார். அடுத்தபடியாக வாசிக்கலாம், 41 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான், அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும், ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோனும்.
இது அவன் சிங்காரமான தேசத்து, சிங்கார தேசம் என்று இஸ்ரேல், இஸ்ரேல் வந்து சிங்கார தேசம், குளோரியஸ் லேண்ட், அது பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து அந்த சிங்கார தேசத்துக்கு கொண்டு சொல்லுவேன்னு தான் கர்த்தர் சொன்னார். நீங்க வந்து என்ன ஜெனரல் இந்த பார்வோனின் அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க, ஆனா உங்களை வந்து பாலுந்தேன்னு ஓடுகிற நீ விசாலமும் அங்க என்ன செழிப்பான ஒரு தேசத்துக்கும், சிங்கார தேசம், பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம் எது, இஸ்ரேல் நாடு. அந்த சிங்காரமான தேசத்துக்கு வருவான், நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலை பிடிக்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்தை அவன் கைப்பற்றும் பொழுது அவன் வல்லரசாக மாறிவிட்டான். இஸ்ரவேலை பிடிப்பதற்கு முன்னாக எகிப்தை பிடித்தான். பின்பு அவன் பாபிலோ அவன் வந்து இஸ்ரவேல் தேசத்தை பாடும் பொழுதுதான் அவன் வந்து கிங் வருகிறான். அவன் பெரிய ராஜாதியாக மாற, சர்வாதிகாரியாக அவன் கிரேட் கிங்கா மாறினது எருசலேமை கடைசியாக கைப்பற்றினது. அதுதான் பாருங்க என்னன்னா, கடை இந்த ரோம் அரசாங்கம் வந்து அங்க எருசலேமை கைப்பற்றும் பொழுது, எருசலேமை கைப்பற்றினது அப்பொழுது அது வல்லரசாக மாறினது. அதே போல இந்த ஜெனரல் ஆன்டி கிரைஸ்ட் வந்து எருசலேமை அவன் வரும் பொழுது, அந்த தேசத்துக்குள் வரும் பொழுது அவன் வந்து உலகத்தின் ராஜாவாக முடிசூட்டப்படுவான். அந்த சிங்கார தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் எல்லா ராஜாக்களின் நோக்கம். இதோ ஆன்டி கிரைஸ்டுடைய நோக்கம் அதுதான், அந்த சிங்கார தேசத்துக்கு அவன் வருவான் அப்படி சொல்லப்படுது. எல்லா ராஜ்யங்களும் கவிழ்க்கப்பட்டு போகும். He shall enter also into the glorious land and many countries shall be overthrown. எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரும் பொழுது எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியும் அவனுக்கு 43 வசிக்கலாம்.
எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துகளையும் ஆண்டு கொள்ளுவான்.
இது எகிப்தியருடைய எல்லா பொன்னு வெள்ளி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவன் ஆண்டு கொள்ளுவான். எல்லாமே அவனுக்கு வந்து, எகிப்து ஒரு காலத்துல வல்லரசா இருந்தது. முதலாவது வல்லரச அந்த எகிப்து தான். நிம்ரோத் காலத்துல பாபிலோன் இருந்தது, அதன் பின்பு எகிப்து. ஆதியாகமம் 13:15-17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் வந்து அவன் கானான் தேசத்தை விட்டு எகிப்துக்கு போனான். அப்பொழுது எகிப்து வந்து பிரமிடு அங்கே இருக்கிறது, அது ஒரு பாரம்பரிய ஒரு தேசம், உலகத்தை அது ஆளுகை செய்தது, சிவிலைசேஷன் நாகரிகமானது அங்கே இருந்தது. எகிப்தை ரோமர்கள் எகிப்தை காது ரோமர் எதிக்க காரணம், பின்பு இஸ்ரவேலை கைப்பற்றும் பொழுது அவங்க வல்லரசாக மாறினார். அதே போலதான் இவன் என்ன செய்கிறான் என்றால், சிங்கார தேசத்துக்கு வர வேண்டும், அந்த சிங்கார தேசத்தை பிடிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆன்டி கிரைஸ்டினுடைய நோக்கம். 44 வாசிக்கலாம்.
ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும், அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடு.
கிழக்கிலும் வடக்கில் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும், அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போவான். மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாத அனைவரும் அங்கே கொல்லப்படுவார்கள். மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை பண்ண வேண்டும், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் பண்ணு. அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படியாகும். அதற்கு மிருகத்தின் அந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யங்கள் தரித்த சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையில்லாது தங்கள் நெற்றிகள் ஏதாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்வது தவிர வேறொருனும் கொள்ளவும் விற்கக்கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்குகிறது. புத்தியுடன் தன் மிருகத்தின் லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். அந்த லக்கம் 666 பாத்தீங்களா. அதனால அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், நியூ வேர்ல்டு ஆர்டர், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இதெல்லாமே அங்கே வந்து கடைசியா அந்த ஆன்டி கிரைஸ்ட்ல வரும் பொழுது மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவோம். அதை எல்லாம் கவனிக்க வேண்டியது. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ப்ரோட்டஸ்டன்ட் அங்கே எல்லா பெந்தகோஸ் சபைகளும் இணைகிறது. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் பின்பு அது போப்போடு இணைகிறது. நியூ வேர்ல்டு உலகத்தையும் புதிய மயமாக்குவது. அதன் பின்பு மார்க் ஆஃப் த பீஸ்ட் மிருகத்தின் முத்திரை, இதெல்லாம் வரப்போகிற காரியம். இப்பொழுதே அது வந்திருக்கிறது. அது என்ன சொன்னார், கிளைமேக்ஸா வரல, அது மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எல்லாமே அது ரியாலிட்டியா மாறும். அப்பொழுது என்ன சொன்ன, உலகத்தை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளாத அனைவரும் கொலை செய்யப்படுவார்கள், அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போவான். 45 வாசிக்கலாம்.
சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமனையாக கூடாரங்களை போடுவான், ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைய.
சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்கார பரிசுத்த பர்வத, தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் சேஞ்சிங் இட் ஹெட் குவார்டர்ஸ் ஃப்ரம் வேடிகன் டு ஜெருசலேம். அல்ல, ஜெருசலேமுக்கு அவன் மாத்துவான். சிங்கார தேசம் வந்து எருசலேம், அங்க ரெண்டு சமுத்திரங்களுக்கு இடையில் டெட் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி ரெண்டுக்கு மத்தியில் ஜெருசலேம் இருக்குது. டெம்பிள் மவுண்ட், டெம்பிள் மவுண்ட்ல தன்னுடைய அரண்மனையை சாபிப்பான், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான் என்று பசுத்த பவுல் சொல்லி இருக்கிறார். இதை வெளிப்படுத்தல் 13:8 என்ன வாசிக்கிறோம்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புசல் பேரெழுதப்படாத அனைவரும் அதை வணங்குவார்கள். புக் ஆஃப் லைஃப்ல பேரெழுதப்படாத அனைவரும் அங்கே வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டு காது உள்ளவன் எவனவன் கேட்கப்படுவன். சிறைப்படுத்தி கொண்டு சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிற பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பசுத்தவங்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் எருசலேமுக்கு மாறும் பொழுது உலகத்தின் ராஜாவாக மாறிவிடும். வாடிகளில் இருக்கும் பொழுது அவன் ராஜாவாக மாற முடியாது. வாடிகள்லேருந்து ஜெருசலேம் போகணும். நேபுகத்நேச்சார் இஸ்ரவேலை கைப்பற்றும் பொழுது தான் பெரிய ராஜாவாக மாறினான். ரோமாபுரியானது இஸ்ரவேலை கைப்பற்றும் பொழுது தான் உலகத்தினுடைய வல்லரசாக மாறின. அதே போல தான் ஆன்டி கிரைஸ்ட் வந்து தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸை சேஞ்ச் பண்ணும். சிங்கார தேசத்துக்கு போக வேண்டும். சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ளதானே அந்த பரிசுத்த பர்வதத்தின் மேல் தன்னுடைய அரண்மனையை சாபிக்கும் பொழுது தேவனுடைய ஆழத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாய் காமிப்பது வேர்ல்டு கிங்காக மாறிவிடுறான். ஒன்லி ஷார்ட் பீரியட் தான், அதன் பின்பு அவன் முடிவடைவான். ஏதோ வடதிசை ராஜா ரஷ்யா அங்கே ஆட்டம் பாம்பு ரெடியாக வைத்திருக்கிறது. எல்லாமே முடிவுக்கு வரும், உலகமே முடிவுக்குள்ள வரும் என்று அறிந்திருக்கும். இப்பொழுது சீலிங் டைம் ஆயிருக்கிறது. 12:1 வாசிக்கலாம்.
உன் ஜனத்தின் புத்திரனுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும்.
மிகாவேல் மைக்கேல் இஸ் கிரைஸ்ட் என்று பிரதர் சொல்கிறார். உன் ஜனத்தின் அதிபதி அந்த மைக்கேல் அங்க தோன்றும் பொழுது எப்படி வருகிறார்? ஓபன் புக்கோட வருகிறார். அங்க ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000. இப்பனைக்கு அவங்களுக்கு என்ன கோத்திரம் அவங்களுக்கு தெரியாது. 1948 இஸ்ரேல் நாடு உருவானது. அவங்க பல தேசங்களில 80 சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது வந்திருக்கிறார். அத்தி மரமானது துளிர் விட்டு இருக்கிறது. ஆனாலும் தாங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தெரியாது. இந்த 2 ப்ராஃபெட்ஸ் மோசஸ் அண்ட் எலஜா வரும்பொழுது அவங்களுடைய கோத்திரம் என்ன என்று சொல்லுவார். அவங்களுக்கு இதே மெசேஜ் இந்த என்டைம் மெசேஜ் போதிக்கப்படும் பொழுது அவங்க அதை பிலீவ் பண்ணுகிறாங்க. பிலீவ் பண்ணும்பொழுது அவங்க முத்திரிக்கப்படுறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒவ்வொரு கோத்தத்திலையும் 12,144,000 முத்திரிக்கப்படுகிறார்கள். அதான் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அனைவரும் அந்த 144,000 மீட்கப்படுவார்கள். இன்னைக்கு நம்ம 7 இருக்கோம். அது 7 நம்ம 7 இருக்கிறோம். 7 இப்பொழுது கத்தர் ஓபன் புக்கோடு வந்து இன்னைக்கு மெசேஜ நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, ரிவீல் பண்ணும் பொழுது, 7 அட்டர்ட் த வாய்ஸஸ். இப்பொழுது நீங்க வந்து உங்க வாழ்க்கையானது அந்த வார்த்தையோடு இணைக்கப்படும் பொழுது, அது இன்டர்பிரட் ஆகும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில ரியாலிட்டியா அது வரும் பொழுது உங்களுடைய பேர் அங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். யூ சி யுவர் நேம் இன் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப். அடிக்கடி நான் அந்த வார்த்தையை பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தி. இப்பொழுது நீங்க பார்க்கலன்னா ராப்சர்ல பங்கு பெற முடியாது. இப்பொழுது உங்க பேரை பார்க்கணும். புஸ்தகம் திறந்திருக்கிறது. யோவான் தன் பேரை கண்டான். அப்பொழுது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்முடைய பேர் லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கிறது. ஒரு காலம் அது கிறுக்கப்பட மாட்டாது. நான் வந்து என்ன சொன்னா அவருடைய வரிகளை நான் பங்கு பெறுவேன். சந்தேகம் இல்லை, நிச்சயப்படுத்தி கொள்ளுகிறோம். ஏனென்றால் நம்ம லைஃப் வந்து தேவனுடைய வார்த்தையோடு கூட எக்ஸாக்டா மேட்ச் ஆகிறது. நாம் வாழ்கிற காலம் என்னதென்றும், நாம் யார் என்று, நம்முடைய தேவன் யார் என்றும், இப்பொழுது அவர் என்ன செய்கிறார், ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் நம்ம காணும் பொழுது அந்த ப்ரோக்ராமில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ட்ராமாவில் வந்து சிலர் நடிக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ராமாவில் 10 நடிக்கிறாங்கன்னா 1,000 பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் என்னன்னா நம்ம ட்ராமாவில் கதாபாத்திரமாக இருக்கிறோம். வி ஆர் பார்ட் ஆஃப் த ட்ராமா. ஆனால் ஸ்பெக்டேட்டர் வந்து பார்க்குறவங்க இருக்கு. அதே போல பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரா, சிலர் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறாங்க. பிரசங்கம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்றீங்க, அதெல்லாம் ஸ்பெக்டேட்டர் இல்லை. நான் என் வாழ்க்கை அதில் மேட்ச் ஆகுது. நான் அதில் ஒரு பாகமாக இருக்கிறேன். நான் வந்து என்ன சொன்னால் நான் ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் வந்து எலெக்டாக இருக்கிறீங்க. அதனால் நீங்க வந்து பார்ட் ஆஃப் த ட்ராமா, பார்ட் ஆஃப் காட்ஸ் ப்ரோக்ராம், ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம். இப்பொழுது நம்ம அந்த அந்த நம்ம நம்ம பிளே நம்ம ட்ராமாவில் நம்ம பங்கு பெற்று கொண்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நாங்கள் நீ பாத்திரமா மாறி இருக்கியா, நீ ஒரு கதாபாத்திரமா மாறி இருக்கியா? ஸ்பெக்டேட்டர் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் இன்னைக்கு என்ன இது பின்ன பிரசங்கம் கேட்கறதுல ஸ்பெக்டேட்டர், ஆனா நம்ம அதில் ஒரு பாகமாயிருக்கிறேன்னா நீங்க உங்க பேரை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய பெயர் வாசிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Your deliverance is going forth. அல்லாஹ் அவனுக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. அல்லாஹ் தானியேல் 12:1 அவர் ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். இங்க வெளிப்படுத்தல் 10:1 அவர் வெளி ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பெயர்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கிறது. என்ன டெலிவரன்ஸ்? இந்த பாடியிலிருந்து டெலிவரன்ஸ். நம்முடைய சரீரம் பலவீனமான சரீரம், நம்முடைய சரீரத்தில் நோய் தாக்கக்கூடியதா இருக்கிறது, நம்முடைய மைண்ட்ல வந்து பல எண்ணங்கள் ஏற்படக்கூடும், சிந்தனைகள் சிதறடிக்கப்படக்கூடும். தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம சிந்தனைகளை நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டும். நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய மாம்சத்தை கீழ்ப்படிய வைக்க வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். நமக்கு அந்த இன்னர் மேன்ல நம்முடைய சோல்ல வந்து அனாயிட்டிங் இருக்கும் என்றால் உங்களுடைய மாம்சத்தையும் உங்களுடைய மனசையும் நீங்கள் கீழ்ப்படிய வைக்க முடியும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க முடியும். நம்முடைய அனாயிட்டிங் நம்முடைய சோல்ல இருக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு டெலிவரன்ஸ் இந்த பாடியில இருந்தும் இந்த ஹியூமன் மைண்ட்ல இருந்தும் நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். அதான் வந்து புஸ்தகத்தில் நம்ம பேரை பார்க்கும் பொழுது உன் புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட உன் ஜனத்தாரான விடுவிக்கப்படுவார்கள். அந்த 144,000 பேர் விடுவிக்கப்படுவார்கள். அவங்க வந்து இரத்த சாட்சியாக மறித்தாலும் அவங்க வந்து நியாய தீர்ப்புக்கு போக மாட்டாங்க, மில்லினியத்துக்கு வருவாங்க. மில்லினியத்தில் வந்து நம்மோடு கூட சேர்ந்து கொள்வாங்க. பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ சிலாக்கியம். அந்த 1,44,000 பீப்புளுக்கு எவ்வளோ பெரிய சிலாக்கியம். நகோமியும் ரூத்தும் அதான் இஸ்ரேல் அண்ட் சர்ச் எல்லா இடத்துலையும் அப்படிதான் பைபிளில் எழுதியிருக்கு. ரொம்ப ஆண்டவர் ஞானமாக பைபிளில் எழுதியிருக்கிறார். அவருடைய அனந்த ஞானம், மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம். பைபிளில் வந்து இதை கடைசி காலத்தில் இப்படி நடக்க போகிற ப்ரோக்ராமை அவர் பழைய ஏற்பாட்டிலே எழுதி வச்சிருக்கார். ரூத்து நகோமியும் தங்களுடைய ரெண்டு பேரும் ஒன்று போல வந்து போகிறாங்க. அதே போல நகோமி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கா, ரூத்து மணவாட்டிக்கு அடையாளமா இருக்க, சர்ச்சுக்கு அடையாளமா இருக்கிறது. நகோமி இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, ப்ராமிஸ் லேண்டுக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கிபி 70 இருந்து 1948 வரைக்கும் எவ்வளவு வருஷம் பாருங்க, அவ்வளவு வருஷம் தங்களுடைய தேசத்தை இழந்து போனவங்க இன்னைக்கு மறுபடியும் தங்க தேசத்துக்கு வந்திருக்காங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்திருக்கிறது. இஸ்ரேல் இப்பொழுது அந்த உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. தங்களுக்கு நகோமி தன்னுடைய ப்ராமிஸ் லேண்டு வந்திருக்கிறார், ரூத்தும் வந்திருக்கிறா. ரூத் இன்னைக்கு மணவாட்டி சபையாயிருக்கிறது. நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் வேர்டில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வந்திருக்கிறோம். ரெண்டு பேரும் வந்து அது வந்து நேச்சுரல், இது ஸ்பிரிச்சுவல். ரெண்டு பேருக்கும் பிளஸ்ஸிங் கிடைக்குது. நகோமிக்கும் பிளஸ்ஸிங் கிடைக்குது, இதோ ரூத்துக்கும் பிளஸ்ஸிங் கிடைக்குது. யாரால கிடைக்குது? அந்த போவாஸ் என்ற மனுஷனால தான் கிடைக்குது. அதே போல நம்முடைய போவாஸ் கத்ரா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்திருக்கிறார், நம்மை விடுவிக்கிறார். நகோமி ரூத்து அடமானம் போட்ட நிலத்தை விடுவித்து இப்பொழுது அவங்க அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. சாத்தான் இந்த உலகத்தை அவன் பிசாசுக்கு அவன் விற்று போட்டு விட்டான். நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருக்கோம். இந்த உலகம் இன்னைக்கு மனுஷனால ஆளுகை செய்யப்படுகிறது. பின்பு அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வசமா மாறும் பொழுது மெலினியத்துல நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. என்ன எவ்வளவு அருமையா பேட்டர்ன் எழுதியிருக்கிறார் இந்த பைபிள். எவ்வளவு அருமையா ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதுவும் இந்த சம்பவங்கள் எவ்வளவு அருமையா இருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்துல அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 7 தூதனுடைய செய்தி அதெல்லாம் ரிவீல் பண்ணுகிறது. அது இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே போல யோசேப்பு ஜெலைப்பை பாத்தீங்கன்னா ஆஸ்னாத் அவனுடைய சகோதரமார்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆஸ்னாத் வந்து யோசேப்பினுடைய மனவாட்டி, அங்க சகோதரர்மார்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இப்ப ஆஸ்னாத்தும் என்னச்சா சகோதரர்களும் ஒன்னா வர்றாங்க. ஆஸ்னாத் மனைவியா இருக்கிறா, சகோதரர்மார்கள் யோசேப் இடத்துல வர்றாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ பிலீவ் பண்ண போறாங்க. அந்த என்ன அவங்க அந்த அந்த உபத்திர காலத்துல அவர்கள் இயேசு கிறிஸ்துவ பிலீவ் பண்ண போறாங்க. அவங்களும் என்னச்சாங்க வர்றாங்க. இது ஆஸ்னாத்தை டிஸ்மிஸ் பண்ணுகிறான், நீ வந்து பெயரு அரண்மனைக்குள்ள பெயரு. நம்மள ஆண்டவர் அங்க அனுப்பிட்டு சகோதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறா. பாருங்க, எல்லாட்லயும் 2 groups ஆஃப் பீப்புள் தான். எலக்ட் பீப்புள் வந்து 2 groups இருக்கிறாங்க. ஒன்னு வந்து இஸ்ரேல் அண்ட் சர்ச். நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். அவங்க வந்து தாசர்களா இருக்காங்க, சர்வெண்டா இருக்கிறார்கள், சகோதரர்களா இருக்கிறார்கள். அவங்கள விட நமக்கு அதிக உயர்ந்த ஸ்தானம். மனைவிக்கு தான் சகோதரனை பார்க்கல அதிக உயர்ந்த ஸ்தானம். இஸ்ரேலன் சர்ச் தான் பைபிள் ஃபுல்லா இருக்குது. அதான் நகோமி அண்ட் ரூத். இதோ யோசேப்பினுடைய சகோதரமார்கள், யோசேப்பினுடைய மனைவி ஆஸ்நத், அவளுக்கு அதிக சிலாக்கியம். என்ன அருமையா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவன் வந்து எதிர்த்து ரெண்டு தசம் 2004 வசனம் வாசிக்கல,
2 தசம் 2 தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தினாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறனாயும்
இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிக்கிறவனாய் இருப்பான். அவனுடைய முடிவு, கேமுடைய முடிவு உண்டு. ஒரு கேம் ஆரம்பிச்சா முடிவு உண்டு. அதே போல அவனுடைய என் கேம் என்ன பண்றால், sit in the temple and worship as God. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து ஆராதிக்கப்படுவான். இதுதான் அவனுடைய முடிவு, அதுதான் அவனுடைய கோல், அதுதான் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து அவன் ஆராதிக்கப்படுவான். நடந்து உலகத்தில் ஒருத்தன் கொஞ்சம் பவர் வந்துட்டுனா போதும், ஜனங்களுடைய செல்வாக்கு பற்றி தன்னை கடவுளாகவே நினைப்பான். இதுதான் மனுஷனுடையது. கடவுளாக எல்லாரும் நம்மளை கும்பிடணும். ஆமான் அப்படிதான் நினைச்சான். அவனுக்கு கொஞ்சம் பவர் வந்த உடனே எல்லோரும் அவனை கும்பிடணும்னு நினைக்கும்போது மருதைக்காக கும்பிட மாட்டேன்ட்டான். அதே மாதிரிதான் சிலருக்கு உலகத்து மனுஷனுக்கு அதிக செல்வாக்கு வரும் பொழுது, ஜனங்கள் செல்வாக்கு தரும் பொழுது தன்னை கடவுளாக எல்லாரும் நினைக்கணும்னு நினைப்பது. இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்யறான், தன்னை வந்து ஆராதிக்கப்பட வேண்டும். அவனுடைய முடிவு அதுதான். அவனுடைய கடைசி கோல் என்னவென்றால் கடவுளாக தன்னை நினைக்கும், தான் வந்து கடவுளாக மாற வேண்டும். அதே போல மனுஷனும் அப்படிதான், இதை கடவுளாக மாற்றி போடுவது. இந்துக்கள் வந்து இந்த பூசாரியை கடவுளாக ஆக்கிடுவாங்க. அதே போலதான் ரோமன் கத்தோலிக்க மாதத்துல ஒருத்தர் செத்து போயிட்டா அவங்க கடவுள் ஆயிடுவாங்க. மத தெரேசா கூட கடவுள் தான். அதே போல செத்து போயிட்டா அங்க கடவுள் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தான் கடைசியாக மனுஷனுடைய முடிவு என்னன்னா அவன் கடவுளாக மாறணும். இதுதான் ஆன்டி கிரைஸ்டினுடைய சோப். அது ஒரு ஷார்ட் பீரியட் அவனுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். வேட்டிகன்லேருந்து ஜெருசலேம் மாறும் பொழுது அவன் கடவுளாக மாறுகிறான். விகார் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு பதிலாக ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். காட் ஆஃப் தி சீ வில்லேஜ், பசுத்த பவுல்சாயி, பொல்லாத காலத்தின் தேவன், God of this evil age. இந்த பொல்லாத காலம் சாத்தானே வழிபடுகிறது. அவன் கடவுளாக மாற வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அது முடிவடைகிறது. சிங்காரமான தேசத்துக்கு அவன் வர வேண்டும். தன் அரண்மனையை அங்கே சாபிக்க வேண்டும். அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தானியல் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். ஆனா இன்னைக்கு நமக்கு கிளியர் ஆயிருக்கு. முத்திரைகள் திறக்கப்பட்டு நமக்கு இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாபிலோனிய ராஜ்யம் எவ்விதம், அதுக்கு பிறகு அவன் முடிவடைவான். பைபிள் என்ன போட்டுக்க, முடிவடைவான். 70 weeks ஆஃப் டேனியல் என்ன வாசிக்கிறோம், கடைசியா எல்லா பாதைகளும் அவன் மேல சொரியும். அவன் நிர்மூலமாகும் வரைக்கும் எல்லா பாதைகளும் அவன் மேல சொரியும் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே அவன் முடிவடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் கொஞ்ச நாள் அவன் காடாக ஆராதிக்கப்பட்ட பின்பு அவன் முடிவடைவான். பாபிலோனிய ராஜ்யம் முடிவடைந்தது. Four beasts, four kingdom. Daniel 2nd chapter அங்க வந்து 4 ராஜ்யங்களை குறித்து வாசிக்கிறோம். தானியல் 7th chapter அங்க தானியல் வந்து 7 ராஜ்யங்களாக பார்க்க, 7 மிருகங்களாக, 4 மிருகங்களாக பார்க்கிறான். இங்க 4 ராஜ்யங்கள், அங்க 4 மிருகங்கள். சேம் விஷன் தான், வேற மாதிரி சிம்பிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோனிய ராஜ்யம் எப்படி விழுந்தது? கோரேஸ் என்ன செய்யறான் என்றால் அவன் வந்து ராஜாவாக மாறுகிறான். மேதிய பெர்சியனாகிய சைரஸ், ஆங்கிலத்தில் சைரஸ், இந்த சைரஸை குறித்து பைபிளில் வசனம் எழுதியிருக்கு. அவன் பிறப்பதுக்கு முன்னதாகவே அந்த கோரேஸை குறித்து எழுதியிருக்கிறது. ஏசாயா 44:28 கோரேஸை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. 45:1-4 அந்த கோரேஸு பெயர் சொல்லி எழுதியிருக்கிறது. இல்லை, தானியல் வந்து கோரேஸ் பீரியடில் இருக்கிறான். உம்மை குறித்து பைபிளில் எழுதியிருக்கு. இந்த ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் உம்மை பேரை சொல்லியே அதை எழுதியிருக்கு. நீ பிறப்பதுக்கு முன்னதாகவே உன்னை பேர் அங்கே பேர் சொல்லி ஆண்டவர் அழைச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறார். வெண்கல கதவுளை உடைத்து இருப்பு தாழ்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்க பொக்கிசத்தை உனக்கு கொடுப்பேன். நான் கோரேசை பார்த்து 28 வாசிக்கலாம்
44 குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி
தேவாலயத்தை நீ எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு சொல்லும் பொழுது தொடர்ந்து வாசிக்கலாம்
எனக்கு பிரியமானதை எல்லாம்
நிறைவேற்றும் எனக்கு பிரியமானதெல்லாம் அதுல தானியேல் அங்க வந்து அவன் அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான் அவன் வந்து ஏசாயத்துக்கு புஸ்தகத்தை திறந்து சொல்றான் நீர் பிறப்பதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலதாக இந்த ஏசாயத்துக்கு தேசி உன் பேரை சொல்லி இருக்கிறாரு அதனால நீர் வந்து எருசலேமே கட்டப்படணும் தேவாலயத்துக்கு அசிபால போடப்படணும் அப்படின்னு உம்மை குறிச்சு எழுதியிருக்குது அவர் தான் உமக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால நீர் செய்ய வேண்டியது இங்க எழுதியிருக்குன்னு சொல்லும் பொழுது அங்க எஸ்ரா புஸ்தகம் 1 வச்சுக்கிறோம் கோரேஸ் அங்க கட்டளை கொடுக்கறான் யார் யாரு போகணுமோ எருசலேமுக்கு போங்க யார் யாரு தேவாலயத்தை கட்டணுமோ நீங்க என்ன பணம் கொடுக்குறீங்களோ கொடுங்க அதெல்லாம் தேவாலயத்தை கட்ட அவன் ஆர்டர் கொடுக்கறான் கோரேஸ் அங்க ஆர்டர் கொடுக்கறான் பாருங்க அவனை குறிச்சு பைபிள்ல எழுதியிருக்குன்னு தானியேல் அதை காமிக்கிறான் அவனுடைய பேரு பைபிள்ல இருக்குது காமிச்ச உடனே அவன் கட்டளை கொடுக்கறான் இது அந்த கோரேசுக்கு தரிசனம் கிடைச்சது இந்த பாபிலோனிய ராஜ்யத்தை வீழ்த்த முடியாது அதை சொல்லி யூப்ரடிஸ் நதி போகிறது அகழி இருக்கிறது அந்த அகழியை யாரும் கடக்க முடியாது கோட்டை சுவர் பயங்கரமா இருக்குது ரதங்கள் அதுல ஓடுமா ஒரு முற்றுகை அந்நிய ராஜா முற்றுகை போட்டா 5 சாப்பாடு அங்க வச்சிருக்காங்களாம் முற்றுகை போடும் பொழுது 5 கூடிய அங்க ஆகாரத்தை சேர்த்து வச்சிருக்காங்களாம் அவ்வளவு பாதுகாப்பான இடம் அதனால பெல்சாத்தார் என்ன பண்ணா எல்லாம பாதுகாப்பான இடத்துல இருக்கும் எந்த யாரும் ஒண்ணு செய்ய முடியாது அப்படியே முற்றுகை போட்டாலும் 5 நமக்கு சாப்பாடு இருக்கு ரதங்கள் அந்த மதில் சுவர்ல ரேஸ் நடக்குமா குதிரை ரேஸ் நடக்கும் அவ்வளவு அகலமான மதில் சுவர் பாதுகாப்பா இருக்கிறோம் கர்த்தருடைய பாத்திரத்தை கொண்டு வாருங்கள் தானியேல் 5 வாசிக்கிறோம் கர்த்தருடைய பாத்திரத்தை கொண்டு வந்து ஏதோ அதை அவன் தீட்டுப்படுத்துகிறான் தானும் தன் வைப்பாட்டிகள் தன் பிரபுக்குமார்களும் மதுபானத்தை ஊற்றியாலே குடித்து கல்லு மண்ணான விக்கிரங்களை புகழும் பொழுது கையிருப்பு வந்து எழுதினது யாரும் அதிகாரத்தும் சொல்ல முடியல பின்பு தானியேல் வரவழைக்கும் பொழுது மெனமெனே தெக்கேல் உப்பார்சின் நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரித்து கொடுத்து விட்டார் அன்றைக்கு ராத்திரியிலே அவன் தலை வெட்டப்படுது பாருங்க திடீர்னு வெட்டப்படுது ஆண்டவர் கோரேசுக்கு ஒரு ட்ரீம் கொடுக்கிறார் எப்படி நம்ம பாபிலோனை கைப்பற்ற முடியும் யாருமே கைப்பற்ற முடியாது அதனால அவனை அந்த ரிவரை திருப்பி விடுகிறான் அந்த ரிவர் பெட்டை மாத்தி அதை திருப்பி விட்டு இன்னும் என்ன சொன்னால் காவலாளி கதவை பூட்டல எல்லாரும் அங்க உல்லாசத்துல இருக்கும் பொழுது கதவை பூட்ட மறந்துட்டாங்க அதே போல தான் இன்னைக்கு டிவி மயக்கத்துல எல்லாரும் இருக்கும் பொழுது அல்ல கம்ப்யூட்டர்ல இருந்தாங்கன்னா கதவு பூட்டிருக்கமான்னு பார்க்க மாட்டாங்க திருட வந்து திருடிட்டு போனாலும் உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி என்னச்சாங்க அவங்க எல்லாரும் உல்லாசத்துல போதையில இருக்கும் பொழுது அங்க காவலாளி வெட்டப்பட்டான் அன்றைக்கு ராத்திரியிலே அவன் தலை வெட்ட ஒரு நாள் ராத்திரியிலே பாபிலோனிய ராஜ்யம் முடிவடைந்தது அதே போல தான் ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வந்து 1 அழிஞ்சு போகும் 1 அழிஞ்சு போகும் ஒரு தேசத்தை அழிப்பதற்கு 1 தான் தேவை இது அமெரிக்காவை அழிப்பதற்கு சில நிமிஷங்கள் தான் தேவை அப்படியே அழிஞ்சு போகும் ஒரு நாளிகள் அவள் பாழாய் போனாளே இந்த பாபிலோன் அந்த பாபிலோன் எப்படி அழிஞ்சதோ இப்பொழுது மிஸ்ட்ரி பாபிலோன் இருக்கிறது அது என்ன சொன்னால் 1 அது அழிஞ்சு போகும் என்று சொல்லப்படும் அவன் முடிவு அடைவான் அவனுக்கு கடைசியில முடிவு உண்டு எல்லாம் அவன் சொன்னா கொஞ்சம் செல்வா கடைஞ்சோடனே நாங்க தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க என்னை திடீர்னு முடிவு வருமே மேல நியாயபதி இருக்கிற உலகத்துல இன்ஜஸ்டிஸ் இருக்குது இங்க வந்து நீதி இல்லை இன்ஜஸ்டிஸ் நீதி கிடைக்காது உச்சி சுப்ரீம் கோர்ட் போனாலும் நீதி கிடைக்காது சிபிஐ வந்தாலும் நீதியை சொல்ல முடியாது சாதாரண இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்குது ஒருத்தன் தவறு செஞ்சானு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன பிள்ளை கூட சொல்லும் அதுக்கு பெரிய விசாரிப்பு வந்து பல நாள் வந்து கடைசியில நியாயம் கிடைக்காம தான் போகும் இதுதான் உலகத்துல வந்து நியாயஸ்தலத்துல நீதி கிடையாது இன்ஜஸ்டி ஆனா மேல ஒரு கோர்ட் இருக்குது ஹல்லேலூயா அவர் நீதியுள்ள ஜட்ஜ் அவர் ஜட்ஜா இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் ஜட்ஜா இறங்கி வந்திருக்கிறார் அவர் மனுஷனுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவனுடைய அக்கிரமங்களுக்கு பலன் அளிப்பார் அவர் வந்து நீதியான தீர்ப்பை செலுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் ஆன்டி கிரைஸ்ட் தனக்கு நினைச்சதெல்லாம் வாய்க்கப்படும் மாட்டுக்கு நிறைய கயிறை கொடுத்த மாதிரி அது ரொம்ப இஷ்டமா போகும் பொழுது பிறகு தானாலேயே அது கயிறை சுத்திக்கிட்டு அது தானாலே தூக்கு போட்டு அதே போலதான் கொடுங்கோல் மன்னர்கள் தங்கள் நினைச்சதெல்லாம் நினைக்கும் பொழுது அழிவு சடுதியாக வரும் இது அவனுக்கு அழிவு சடிதியாக வரும், ஆன்டி கிரைஸ்டுக்கு அழிவு சடிதியாக வரும். பாபிலோனுக்கு எப்படி முடிவு வந்ததோ அதே போல மிஸ்ரி பாபிலோன் தன்னுடைய ஹெட்குவார்டர்ஸ் மாற்றும் பொழுது, இதற்கு அவன் வந்து உலகத்தின் அனைத்துக்கும் அவன் வந்து கிங்காக இருக்கும் பொழுது எல்லா அழிவும் வந்தது. காயின் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தினான், அவனோட பொய் இருந்தது. பொய்யன் அவன், கொலைபாதகன், பொய்யன், சர்பத்தின் வித்து. அதே 4:9-10 வாசிக்கலாம்.
கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாக ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
அவன் உண்மையா சொல்லுவாமே, அவன் உண்மையை சொல்வானா? இன்னைக்கு ஒருத்தனை வந்து அவன் மேல குற்றம் போட்ட, நீ தான் அவனை அடிச்சு கொன்னான்னா உண்மையை சொல்லுவானா? அவன் யார் தான் உண்மையை சொல்லுவான்? அதே போலதான் காயின் ஆன்டி கிரைஸ்ட் ஆவி பிசாசின் மக்கள்கிட்ட இருந்து உண்மையை எதிர்பார்க்க முடியாது. நீ வந்து உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே அப்படி கேட்கும் பொழுது, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். நான் அறியேன், எனக்கு தெரியாதுங்க. அவனுக்கு என்ன செய்தாய், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ? அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடும். ஆண்டவருக்கு காயின் என்ன செய்யறான்னு தெரியும், ஆபேல் என்ன செய்யறான்னு தெரியும். அவருக்கு என்ன தெரியும், எங்கேன்னு கேட்கிற அவன் வாயில உண்மை வருதான்னு பார்க்கும் பொழுது அவன் பொய் தான் சொல்லுவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆயிருக்கான். அவன் மனித கொலை பாதகன். இதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். காயினுக்குள்ள ஆன்டி கிரைஸ்ட் இருக்கு. அவன் சர்பன் சீட் அவன். அதே போல தான் ஆன்டி கிரைஸ்ட் அவிதமா தான் இருப்பான். அவன் பொய்யனாகவும், அவன் பிளாட்டரிஸ், அவனுடைய விச்சக வார்த்தையினாலே ஜனங்களை அவன் மேற்கொள்ளுவான். பின்பு அவன் ரத்தம் சிந்துவான். அதிக கொலைகள் உலகம் உண்டானது கொண்டு இதுவரைக்கும் இல்லாத உபத்திர காலம் வரும். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது நீதியும் சமாதானமும் இருக்கும். ஆனா ஆன்டி கிரைஸ்ட் ஆளுகை பொழுது உலகம் உண்டானது கொண்டு இதுவரைக்கும் இல்லாத இதோ உபத்திர காலம் வரும். அநேகர் கொலை செய்யப்படுவார்கள். கேயின் அந்த அவனுக்குள்ள அங்கே இருக்கிறான். அது ஒரு ஷேடவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கத்தர் வந்து அங்கே சபிக்கிறார். ஆதாமின் நிமித்தமாக ஆண்டவர் பூமியை சபித்தார். பின்பு காயின் நிமித்தமாக இன்னும் அதிகமாக 2 முறை இந்த பூமி சபிக்கப்பட்டது. அதனால தான் நம்ம பயிர் வச்சா நல்ல பலன் கிடைக்க மாட்டேங்குது, நோய் வருது, பலன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஏனென்றால் இந்த பூமி சபிக்கப்பட்டு 2 முறை சபிக்கப்பட்டது. ஆதாமின் பாபத்தி நிமித்தமாக ஆண்டவர் 1 முறை சபித்தார். பின்பு காயின் மூலமாக 2 முறை சபிக்கப்பட்டனால பூமி தன் பலனை கொடுக்க மாட்டேங்குது. ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தார் ஆதியாகமம் 1:11 என்ன எழுதியிருக்குது? ஆதியாகமம் 1:11 வாசிக்கலாம்.
அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிகளையும்.
ஆண்டவர் வந்து ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் வச்சிருக்காரு. அந்த பூமியானது, அது பூமியின் வந்து புல்லையும் என்ன சொல்ற செடிகளையும் மரங்களையும் கனிகளை கொடுக்கிற அது பிறப்பிக்க கிடையாது. ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த பூமியின் மேல ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் இருந்தது. நிறைய விளைச்சலை கொண்டு வந்தது, நிறைய கனிகளை கொண்டு வந்தது. இதோ ஆடு மாடுகளுக்கு தலான புல்லுகளையும் கொண்டு வந்தது. அது வந்து அவிதமாய் பிறப்பிக்க கடவுது என்று ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் இருந்தது. ஆனா இப்பொழுது இந்த 2 பேரும் பாவத்தை செய்தனால அந்த ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் ஆண்டவர் எடுத்துட்டார். அது சபிக்கப்பட்டு போன. இன்னைக்கு நீங்க வந்து ஸ்போக்கன் வேர்டை பிலீவ் பண்ணா உங்களுக்கு ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் இருக்கும். அல்லது என்ன பாடுபட்டாலும், இதை கஞ்சத்தனம் பண்ணி பணத்தை சேர்த்தாலும், ராத்திரி பகலா உழைச்சாலும் பணம் தங்காது, அது வேற விதத்துல போயிரும். ஆனா எனக்கு ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் தேவை. ஹல்லேலூயா. நம்ம ஸ்போக்கன் வேர்டை பிலீவ் பண்ணும்பொழுது உரைக்கப்பட்ட வார்த்தை பிலீவ், உரைக்கப்பட்ட வார்த்தை கத்தரின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு விரும்பும்பொழுது இந்த ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் வந்தது. ஓபேத்யேதோம் வீட்டில் இந்த ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் வந்தது. இதை நினைச்சா தான் ஆபிரகாம் கத்தரை விசுவாசித்த எல்லாருக்குமே அந்த ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் வந்தது. நம்ம கத்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அதை ரிஜெக்ட் பண்ணுவோம் என்றால் ஆண்டவர் அந்த ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் எடுத்துருவார். இதோ 1000 வருஷம் அரசாட்சியில ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் இருக்கும், உரைக்கப்பட்ட வார்த்தையின் ஆசீர்வாதம் இருக்கும். அதான் என்ன இருக்கு வெளிப்படுத்தல 22:3 இதை அங்க வந்து, இனி ஒரு சாபமும் இராது, தேவன் ஆட்டுக்குட்டியானு இருக்கிற சிங்காசனம் அதன் மேல் இருக்கும். அதனால தேவனுடைய சிங்காசனம் இந்த பூமியில சாபிக்கப்படும் பொழுது ஒரு சாபமும் இராது. அது என்ன சொன்னால் அந்த ஸ்போக்கன் வேர்ட் பிளஸிங் மறுபடியும் வரும். அது என்ன சொல்ற மரங்கள் செடிகள் எல்லாமே அதெல்லாம் பூத்து குலுங்கும், எல்லாம் பழுத்து பழமா தொங்கும், எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கும். அந்த பிளஸிங் நம்ம எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க அதுல ரியாலிட்டியா மாறினா ஸ்போக்கன் வேர்டை பிலீவ் பண்ண வேண்டும், ப்ராபர்ட்டிக்கு மெசேஜ பிலீவ் பண்ண வேண்டும், டினாமினேஷனை விட்டு உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். வந்து என்ன வார்த்தையில நம்ம இருந்தா எவ்வளவு பிளஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உலகம் இன்னைக்கு சபிக்கப்பட்டதா இருக்கிறது, உலகம் முழுசும் இன்னைக்கு சாபத்தின் கீழே இருக்கிறது. இத மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது அங்க என்ன ஏற்படுகிறது, கேட்சிங் அங்க வருகிறது. இன்னைக்கு இருக்கிற கேட்சிங் போல உலகத்துல என்னைக்குமே கேட்ச இல்லை. எல்லா வியாதிக்கு பயந்து வீட்டை பூட்டிட்டு கிடங்க, வீட்டை பூட்டிட்டு கணவன் மனைவியை பார்க்க முடியாது. அவன் அங்க போனா ஹாஸ்பிட்டல் இருந்தா இங்க இருக்கணும், நீங்க போனா உங்களுக்கு வந்துடும், பிள்ளைகள் பெற்றோரோடு தொடர்பு. இதை மாதிரி என்னைக்கு ஒரு காலம் வந்துச்சு. வீட்டுக்குள்ளே அடைச்சு கடை, தனிமைப்படுத்த வேண்டும். இதுதான் இன்னைக்கு குவாரண்டைன், தனிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் ஃபெல்லோஷிப்பாக இருங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் சாத்தா என்னஜா தனிமைப்படுத்த வேண்டும் என்று. அவன் இவ்விதமான வைரஸை கொண்டு வந்து ஜனங்கள்லாம் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ச ஈவில் ஏஜ். சாத்தானுக்கு வந்து பைபிளில் பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, மேன் ஆஃப் சின், பாவ மனுஷன். ரெண்டு தோசைக்கு ரெண்டாவது யாரம் மூணாம் வசனத்துல வாசிக்கிறோம், ரெண்டு தோசைக்கு ரெண்டு மூணு வாசிக்கலாம்.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோ.
விசுவாச துரோகம் வார்த்தையை முதலாவது ரிஜெக்ட் பண்ண வேண்டும். அதுக்கு வந்து பாவ மனுஷன், மேன் ஆஃப் சின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13 பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், தூசணமான ஒரு நாமம், அந்த தலைகளின் மேல் தூசணமான ஒரு நாமம் இருந்தது. வெளிப்படுத்தல் 13 பீஸ்ட்னு சொல்லப்படும், மிருகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க தானியல் என்ன சொல்றனா சின்ன கொம்புன்னு சொல்றாரு, தானியல் லிட்டில் ஹார்ன் என்று சொல்லுகிறார். வெளி தானியல் 7:8 வாசிக்கலாம்.
அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று, அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது.
பாருங்க, 10 கொம்புகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல, 10 நாடுகள் யூரோப்பியன்ல, 3 நாடுகள் வேண்டல்ஸ் இரோலி இந்த மாதிரி 3 வந்து தேசங்களை சாத்து அங்கே ஆன்டிகிரிஸ்ட் அழிச்சு போட்டுட்டான். தன்னுடைய உபதேசங்களை கை கொள்ளனாலே 3 ராஜ்யங்களை அழித்து போட்டு விட்டான். அப்பொழுது என்ன சொன்னா, 10 கொம்பு இருக்கு, அதுக்கு மத்தியில ஒரு சின்ன கொம்பு வந்துச்சான். அந்த சின்ன கொம்புல கண் இருக்குதான், வாய் இருக்குதான். அது ஒரு தரிசனம் இது. அந்த 10 கொம்புகள் மத்தியில ஒரு சின்ன கொம்பு வந்தது, அதுக்கு வந்து ஒரு கண் இருக்குது, வாய் இருக்கு. அந்த வாய் வந்து பெருமையான விலை பேசுதான், கண்களுக்கு ஒப்பான கண்கள் பெருமையானவளை பேசும். ஒரு வாய், அந்த கொம்புல ஒரு வாய் இருக்கு, அது பெருமையானவளை தான் பேசுமா. ஏ உலகமே பாராட்டுது, உலகமே எங்களை திருப்பி பார்க்கறது, உலகமே என்ன பண்றது, தன்னைத்தானே மெச்சிக்கொள்வது, தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வது, இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பீச். தன்னுடைய தவறுகளை ரியலைஸ் பண்ணுவது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தவறுகளை ரியலைஸ் பண்ணுறாங்க, தங்களுக்கு தேவன் அருளிய சிலாக்கியங்களை சாட்சிகளாக சொல்லுகிறார்கள், பெருமைப்படுவதில்லை. ஆனால் சாத்தான் என்ன செய்யணும், என்னையுமே தன்னைத்தானே பெருமையாக காண்பிப்பது. பெருமையானவளை பேசும் வாய் கொடுக்கும், அதுக்கு வந்து சின்ன கொம்பு தான் ஆன்டி கிரைஸ்ட். இந்த சின்ன கொம்பு வந்து பெருமையானவளை பேசுறது, ஒரு கண் அது கொடு, உலகத்தையே நோட் பண்ற எல்லாரையுமே வந்து ஒரு மனுஷனுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வரும், எல்லாரையுமே அடிமைகளாக மாற்றும். ஆன்டிகிரைஸ்டினுடைய கோல் அதுதான், எல்லாரையும் தரித்திரம் பிடிக்க வைப்பது, அவனுக்கு வருமானம் இல்லாதபடி தனக்கு அடிமைகளாக மாற்றுவது. உலகத்தையே தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து இதமாக சேட்டன் வந்து பெருமையான பேச. அதே போல தான் நம்ம பைபிள் வெளிப்படுத்த விசேஷம் அதே மாதிரி தான் வாசிக்கிறோம், 17:5 வாசிக்கலாம்.
மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் நெற்றியில் எழுதியிருந்தது.
13:5 வாசிக்கலாம்.
பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
பெருமையானவளையும் தூஷணங்களையும் பேசுகிற வாய் கொடுக்கு. இந்த சின்ன கொம்புக்கு ஒரு வாய் இருக்கு, அந்த வாய் வந்து பெருமையானவளையும் தூஷணமான இங்க வெளிப்ப தானியல்ல எப்படி இருக்கோ அதுதான் வெளிப்படுத்தல இருக்குது. இங்கே ஆன்டி கிரைஸ்ட் குறித்து தானியல் சொல்லுகிறார், அங்கே இருந்து யோவான் அந்த தரிசனத்தை காண்கிறான். பெருமையானவளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா, அதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை ஈஸியாக நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது ஒரு நாளும் தாழ்மையாக பேசாது, அது தன்னை தாழ்த்தவே செய்யாது, தன் தவறுகளை ரியலைஸ் பண்ணவே மாட்டான். சாத்தான் வந்து மனம் திரும்பவே மாட்டான், சாத்தானுடைய பிள்ளைகளும் மனம் திரும்பவே மாட்டாங்க. தங்க பேசுறது எல்லாமே நியாயம்னு சொல்லுவாங்க, தங்களுடைய தவறுகளையும் நியாயம் என்று தான் சொல்லுவார்கள். இதுதான் இவன் சாத்தானிக் ஸ்பிரிட் அவனுக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இவன் தன்னுடைய தவறுகளை நியாயம்னு சொல்கிறான், தன் பொய் சொல்லிக்கொண்டு அது உண்மைன்னு சொல்கிறான், பொய் பேசி அது உண்மைன்னு சொல்கிறான். அது பொய்னு நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் அதை வந்து அவன் ஜஸ்டிஃபை பண்ணுவான். இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அந்த ஆவிகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் கடைசியான ராஜ்யம் வந்து ஆன்டி கிரைஸ்ட் கிங்டம் அங்கே வருகிறது. ஒன்லி ஷார்ட் பீரியட், 7 இயர்ஸ், முழு உலகத்தை தன்னாதிக்கத்தில் கொண்டு பெருமையானவளையும் தூசணங்களையும் பேசுவான், அநேகரை கொலை செய்வான். வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், நியூ வேர்ல்டு ஆர்டர், மார்க் ஆஃப் த பீஸ்ட், எல்லாத்தையுமே கொண்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அவன் வந்து உலகத்தின் தலைவனாக மாறும் பொழுது, தன் ஹெட் குவார்டர்ஸ் ஜெருசலேமுக்கு மாற்றும் பொழுது உலகத்தின் ராஜாவாக மாறுவான். வாடிகளில் இருக்கும் வரைக்கும் ராஜாவாக மாற முடியாது, ஜெருசலேம் போகணும். வாடிகன் பைபிளில் முக்கியமான ஒரு இதை எழுதப்பட்டிருக்கிறது, ஜெருசலேமும் முக்கியமாக எழுதப்பட்டிருக்கு. அதில் எருசலேமிலே வந்து உயிர்த்தெழுதல் நடந்தது, எருசலேமிலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது, சபையானது எருசலேமிலே ஆரம்பித்தது. அதனால எங்கே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதோ, எங்கே சபை ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு நம்ம அதை போகணும். அந்த தேவாலயம் இருக்கிற இடத்துல நான் தேவனாக ஆராதிக்கப்படும், அங்கே போய் தேவாலயத்தை கட்டி ஆராதிக்கப்பட வேண்டும் என்று அவனுடைய எண்டு கேம் அதுதான். அது ஒரு உலகத்தின் ராஜ்யம் ஒரு ஃபால்ஸ் கிங்கில் போய் முடிவடைகிறது, ஒரு ஃபால்ஸ் கிங், ஆன்டி கிரைஸ்ட். உலகத்தின் ராஜ்யங்கள் இன்னைக்கு பெரியா வந்து, அது பாபிலோனிய ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அது வந்து என்ன சொன்னால் கிரேக்க ராஜ்யம், அதன் பின்பு என்ன ரோம ராஜ்யம், பின்பு இன்னைக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும், என்ன இரும்பும் களிமண்ணுமான வந்து கடைசியாக அது இந்த ஆன்டி கிரைஸ்ட்ல போயிட்டு அது முடிவடைகிறது. ஆனால் காட்ஸ் கிங்டம் எப்படி ஆகிறது? காட்ஸ் கிங்டம், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன மனம் திரும்புகள் பல்லவ ராஜ்யம் உன் சமயத்திற்குன்னு பிரசங்கம் பண்ணார். ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் அதை ஸ்தாபிக்கிறார். அதோ அங்கே என்று இங்கே என்று சொல்லாதுங்க, நீங்கள் போகாதுங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ, ஹல்லேலூயா. நீங்கள் நம்முடைய இதயத்தில் தேவன் நம்முடைய வார்த்தையினாலே ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் இன்னைக்கு மனவாட்டிக்குள்ளே இருக்கிறது, ஹல்லேலூயா. இந்த கிங்டம் எப்படி முடியுது? ரியல் கிங்கில் முடியுது, ரியல் கிங், ரியல் பிரைடில் அது முடியும். அது இரும்பும் களிமண்ணில் போயிட்டு அதுக்கு பிறகு ஆன்டி கிரைஸ்டில் போய் அது முடிவடைகிறது. அதே போல் தேவனுடைய ராஜ்யம் வந்து ஒரு ரியல் கிங், ஒரு ரியல் பிரைடில் போய் முடிவடைகிறது. என்ன இது? இது ஆண்டவருடைய பிளான் என்ன? இதுதான் ஜீசஸ் ப்ரோக்ராம் நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது. இதை என்ஜாய் பண்ணுவது தான் என் டைம் மெசேஜை என்ஜாய் பண்ணுவது. இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம ஆண்டவர் தீக்கு தேசி அனுப்புனா தீக்கு தேசி, நாங்கள் தீக்கு தேசியை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால போதுமா? அது போதாது. நம்ம ரியலி, நம்ம ரியாலிட்டிக்குள்ள வரணும். நம்ம ஒரு மெசேஜ் மெசேஜ் சொல்லாதபடி நம்முடைய லைஃப் வந்து இன்டர்பிரட் ஆக வேண்டும். வேர்ட் இன்டர்பிரட் இன் யுவர் லைஃப், ஹல்லேலூயா. ரியல் கிங்ல போகுது. அந்த ரியல் கிங் என்ன சொன்னால் வெள்ளை குதிரையில வருகிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் எழுதப்பட்டது. இயேசு ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா, வெளிப்படத்தில் 19:6 வாசிக்கிறோம். 19 வசனத்திலிருந்து என்ன வாசிக்கிறோம் என்றால், பின்பு பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறிந்தவர்களும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவன் அதன் சொர்பத்தை வணங்கலாகிய கள்ள தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டு இருவரும் கந்தக ஏரியர் அக்னிக் கடலில் உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏரியனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் யாவும் அவருடைய மாம்சத்தால் திருப்தி ஆயின. பாருங்க, கடைசியாக அந்த வார் ஏற்படுது. லூசிபர் அண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ், இங்கே வந்து கிரைஸ் அண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ், ரெண்டு யுத்தம். வானத்திலே யுத்தம் ஏற்பட்டது, முதல்ல ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அப்பொழுது பிசாசு கீழே தள்ளப்பட்டான். அதனால மிருகம் அங்கே தள்ளப்பட்டவன் அவனுடைய அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது நினைச்சா மறுபடியும் யுத்தம் ஏற்பட போகுது. அதான் வந்து நினைச்சா மிருகமும் அதனுடைய சேனை, பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும், குதிரையின் மேல் ஏறிந்தவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். இத கடைசியா அந்த யுத்தம் ஏற்படும் பொழுது அங்கே அவனுக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நம்ம எங்க வந்திருக்கிறோம் என்றால் பிரைடு மினிஸ்ட்ரியில வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சில பாஸ்டர்கள் வந்து தீர்க்கதரிசியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, தீர்க்கதரிசியோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே தீர்க்கதரிசி செய்தியை தான் பிரசங்கம் பண்ணணும், வேற மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுல இருக்க தலைப்பை அப்படியே பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவங்க பாருங்க, அவங்க இன்னொரு ஸ்டெப்பு வரல. அவங்க குறைவானவர்கள், ரேப்சர்ல பங்கு பெற அது விசுவாசம் போதாது. அந்த மாதிரி சபையில போதிக்கிறவர்கள் வந்து அவங்க வந்து முழுமையான போதகர்கள் அல்ல, அவங்க புத்தியுள்ள கனிகள் அல்ல. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவர் வந்து ஏழாம் தூதனோடு முடிக்கல, ஏழாம் தூதனுடைய ஊழியத்தோடு முடிக்கல, அதுக்கு பிற ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிக்காதவங்க எப்படி ராப்சர்ல பங்கு பெற முடியும்? ஆண்டவர் அப்படி கொண்டு ஒரு பெண்ணில போய் முடிக்கிறார், ஒரு மணவாட்டியில போய் முடிக்கிறார். அவர் ரியல் கிங். அவர் ரியல் கிங் வரணும்னா ஒரு பிரைட் அங்க தோன்ற வேண்டும். அவர் ரியல் கிங், ராஜாதி ராஜாவாக உலகத்தை ஆளுக செய்வார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பிரைட் அங்க உருவாக வேண்டும், ஒரு பிரைட் மினிஸ்ட்ரி அங்க வேற வேண்டும். அது ப்ராபர்ட்டோடு ஸ்டாப் ஆகல. ப்ராபர்ட்டுக்கு பின்னால இருந்த 1965 இருந்து இப்பொழுது வரைக்கும் பிரைட் மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். இது வந்து அதை விட விசேஷித்த ஊழியம். ஆனா தீர்க்கதரிசி அவர் ஒரு பெரிய ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அந்த சாணம் பெருசு. ஆனா பிரைட் மினிஸ்ட்ரி வந்து சாதாரண ஆளை கொண்டு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறார், ஃபினிஷிங் மினிஸ்ட்ரி செய்கிறார். இந்த மினிஸ்ட்ரி வராம அவர் ராஜாவாக வர முடியாது. அதனால இந்த மினிஸ்ட்ரி ஆண்டவர் இப்பொழுது நம்ம அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சு விடுகிறேன். லூக்கா 9:13 வாசிக்கலாம்.
சொன்னார்
சரி, இங்க என்ன 16 வாசிக்க,
அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர் இடத்தில் கொடுத்தார்.
சரிங்க, நீங்க வாசிக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த அற்புதம் வந்து உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஹிந்துஸா இருந்தா கூட தெரியும், உனக்கு முஸ்லீம் இருந்தா கூட தெரியும். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சார், அது 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 துணிக்கை எடுத்தாங்கன்னு யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதம் இது, எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அற்புதம் தெரியும். அவ்வளோ ஃபெமிலியர் மிரக்கல் இது. ஆனால் இதில் தான் பிரைட் மினிஸ்ட்ரி இருக்கு, இதில் தான் மணவாட்டியின் ஊழியம் இருக்கு. நீங்கள் எல்லாரும் வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வயிறு பசியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு இவங்களுக்கு போஜனம் கொடுங்க. அப்பொழுது சீசன் நம்மகிட்ட வந்து 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, 5 அப்பங்களும் 2 மீன்களே மாத்திரம் உண்டு. அதற்கு அவர்கள் எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம். 5 2 என்னது? 7. 5 + 2 = 7. அதெல்லாம் 7 seals. இதுதான் 7 seals. 5 loaves and 2 fishes. 7 seals. 7-fold mystery. எல்லாமே பைபிள் வந்து 7-fold mysteryயா தான் இருக்கு. 7 சபை காலங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 ஆவிகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபகலசங்கள், எல்லாம் 7 7 7 தான் இருக்கு. 7 the number of perfection. அதான் 5 அப்பம் 2 மீன், 5 2 7. இது 7-fold mystery. பைபிள் வந்து 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்படுது, 7-fold மிஸ்ட்ரியால் இருக்கிறது. இந்த 7-fold மிஸ்ட்ரி தான் அங்கே அவங்ககிட்ட இருக்கிறது. He broke it and then he gave to the apostles. அந்த அப்பத்தை பிட்டு மீன்களையும் பிட்டு ரெண்டையுமே பிட்டு அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ தான் பிரேக்கிங் ஆஃப் த 7 seals, 7 முத்திரைகள் திறக்கப்படுவது. பிரேக்கிங் ஆஃப் த செவன் சீல்ஸ். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த சீசல்த்தை கொடுக்கும் பொழுது வெறும் அப்பத்தை மட்டும் கொடுக்கல, அப்பமும் மீனும் தான் கொடுக்குற. அவங்க கூடையில வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கூடையை கொண்டு வராங்க, அதுல இதை ஆசீர்வதிச்சு அதை பிட்டு போடுறாரு. அந்த பிரெட் வந்து பிரேக் ஆகும் பொழுது என்ன ஆகுது, அங்க லைஃப் ரிலீஸ் ஆகிறது. ஹல்லேலூயா. When the bread is broken, out comes the life. இப்போ நிஜம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அப்பமா இருக்கிற ஜீவ அப்பமா சிலுவையில் அவர் வந்து பிட்கப்படும் பொழுது லைஃப் ரிலீஸ் ஆனது. ஹல்லேலூயா. அதே போல முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் லைஃப் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம மேல லைஃப் வந்திருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் வந்திருக்கு. The life of Christ is our token. Hallelujah. அதனால பிரேக்கிங் ஆஃப் பிரெட் வந்து எதை குறிக்கிறது, கம்ஸ் அவுட் ஆஃப் லைஃப். இது கம்ஸ் ஆஃப் கம்ஸ் த லைஃப். அங்க லைஃப் வருகிறது, ஜீவன் வெளிப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார், 50-50 உட்கார சொன்னார். 50 என்ன அர்த்தம், பெந்தேகாஸ்னு அர்த்தம். 50-50 பேராக 14 என்ன வாசிக்கிறோம், உட்காரும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த பிரெட் பிளஸ் பண்ணுகிறார், அது லைஃப் ரிலீஸ் ஆகிறது. அதை பிட்கப்படும் போது ஜீவன் வெளிப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்படும் போது ரத்தத்தில் இருந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதை வந்து சீசருடைய கூடையில வந்து ஒருத்தருக்கு வந்து கம்ப்ளீட்டா பிரெட்டும் இன்னொருத்தருக்கு கம்ப்ளீட்டா ஃபிஷ்ஷும் கிடையாது. எல்லா கூடையிலையும் பிரெட் அண்ட் ஃபிஷ்ஷை போடுறார். எது பிட்டு போடுறார். பிட்டு போடும் பொழுது இயேசுவின் கையில் அது மல்டிப்ளை ஆனதா, இல்லை. இயேசுவின் கையில மல்டிப்ளை ஆனா அவரை கை பிடிக்க முடியாது, நிறைய வந்துதான். இவர் வந்து அந்த 5 அப்ப 2 மீன் தான் பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கூடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறாரு. போடும் பொழுது அங்க மல்டிப்ளை ஆகினது. ஹல்லேலூயா. பிரெட் ஆஃப் லைஃப், அது பிரெட் ஆஃப் லைஃப் மல்டிப்ளைடு இன் தேர் ஹேண்ட்ஸ். அவங்க கையில வந்து அது மல்டிப்ளை ஆகும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கருத்துல 5 அப்ப 2 மீனா தான் இருந்தது. ஆனா சீசல்ட வந்த பொழுது அது மல்டிப்ளை ஆனது. ஹல்லேலூயா. இட் டிட் மல்டிப்ளை இன் ஜீசஸ் ஹேண்ட்ஸ். He blessed it and broke it. அவரை ஆசீர்வதித்து அதை பிட்டார். ஆனா என்ன ஆண்டவர் எப்படி பிளான் பண்ணி இருக்கிறார், அவருடைய பிளான் என்னன்னா அந்த அந்த சீசனுடைய கரத்துல அது மல்டிப்ளை ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஒன் மேன் மினிஸ்ட்ரி என்ன செய்யறது என்றால் மெனி மெம்பர்ட் பாடி மினிஸ்ட்ரியாக மாறுது. ஹல்லேலூயா. ஒன் மேன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஒன் மேன் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி அவருக்குள்ள இருந்தது. இப்போ வந்து 12 சீசர்கள் என்ன சென்றால் அங்க மெனி மெம்பர்ட் பாடி, அநேக அங்கத்தினை கொண்ட சரீரமாகிய சபை அங்க வரும்பொழுது மல்டிப்ளை ஆனது. ஹல்லேலூயா. அதே போல தான் பெந்தேகோஸ்தே இந்த நாளிலே பசுத்தாய் ஊற்றப்படும் பொழுது அவங்க உலகமெங்கிலும் போய் சொன்னாங்க. இதோ என்ன பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அவங்க ஆதியாவது மல்கியா வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பவுலு பேதுரு எல்லாரும் அப்போஸ்தலரும் அதை பிரீச் பண்ணாங்க. மல்டிப்ளை ஆனது, லைஃப் ரிலீஸ் ஆனது. ஹல்லேலூயா. அதே போல தான் ஒன் மேன் மினிஸ்ட்ரி 1100 மெசேஜ், 1100 கிட்டத்தட்ட 1200 மெசேஜ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கிடுவோம். அவர் ஒன் மேன் மினிஸ்ட்ரி இங்க இருந்தது. இன்னைக்கு அனாயின்ட் பிரீச்சர் கையில போகும்பொழுது மல்டிப்ளை ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. நானே கத்தோடைய கிருபையினால 1000% மேல பண்ணியிருக்கேன். 1000% அவர் அங்கெங்க அந்த வெளிப்பாடு இருக்குது, அது எல்லா மெசேஜுக்குள்ளயும் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அனாயின்டட் பிரீச்சர் என்ன சொன்னால் அதை கையாளும் பொழுது என்ன ஆகப்படுது, ஜனங்கள் 5000 போசிக்கிறாங்க. மல்டிப்ளைட் ஆகிவிட்டது. இன்னைக்கு அதே மெசேஜ் இன்னைக்கு என்ன சொன்னால் ரொம்ப கிராண்டா மாறிவிட்டது, ரொம்ப டேஸ்டா ஸ்வீட்டாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அது மல்டிப்ளை ஆகிவிட்டது. கடைசியில ஒரு பெண்ணுல போய் முடிய வேண்டும். அது ஒரு பிரைடில் போய் அவருடைய ராஜ்யம் முடிவடைய வேண்டும். பின்பு அவர் கிங்கா வந்து அவர் தன்னுடைய இத மனவாட்டியோடு கூட அந்த கரைதரை இல்லாத ஒரு பிரைடை சேர்த்து கொள்ள வந்து உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று காட்ஸ் பிளானாக இருக்கும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் என்ன செய்கிறது என்றால் அது இவ்விதமான ராஜ்யங்களை ஏற்படுத்தி பொலிட்டிக்கல் பவரை கொண்டு அது மே அதே பாபிலோன் மேதிய பெருசிய கிரேக்க சாம்ராஜ்யம் அதன் மீது என்ன செய்ய என்றால் இது என்ன இரும்பும் களிமண்ணுமான ராஜ்யம் ரோம ராஜ்யம் இரும்பு கடைசியில் அது ஆன்டி கிரைஸ்டில் போய் முடிய வேண்டும் என்று அது மிஸ்ட்ரி பாபிலோனில் முடிய வேண்டும் அவள் மிஸ்ட்ரி அது பின்பு அது என்ன செய்யணும் ஃபயர்னால் அது முற்றிலும் அழிஞ்சு போக வேண்டும் எல்லோ வாதிகளும் அவன் மேலே சொரிய வேண்டும் என்று அங்கே நியமிக்கப்பட்டிருக்குது. நம்ம ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியோடு கூட 1000 வருஷம் இந்த உலகத்தை கிங்டம் ஆஃப் காட் இந்த பூமியில சாபிக்கப்பட வேண்டும் என்று எப்படி அருமையான பிளான் வச்சிருக்காதான் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் நமக்கு எவ்வளவு பிளஸிங் வச்சிருக்கிறார் ஏன் அவரை முழு மனசோடு தேட மனசு இல்லை ஏன் ஓப்பன் ஹார்ட்டோடு கூட அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட மனசு இல்லை உலகம் நமக்கு எதை தரப்போகிறது மனுஷங்க எதை தரப்போறாங்க உலகத்தினுடைய கவர்மெண்ட் நமக்கு என்ன தரப்போகுது ஜீசஸ் பிலீவ் பண்ணும் ஹல்லேலூயா இஸ் தி கமிங் கிங் ஹல்லேலூயா இஸ் தி காட் ஆஃப் காட் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஹல்லேலூயா அவர் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். உலகமானது இருளை நோக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தை ப்ராபசி நம்முடைய வாழ்க்கையில இன்டர்பிரட் ஆகும்படியாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையானது தீர்க்க தரிசனமானது நிறைவேறத்தக்கதாக நம்ம காத்திருக்கிறோம். இருள் சூழும் காலம் வருகிறது. இப்பொழுது கொஞ்ச நேரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நம்ம ஷேர் பண்ண வேண்டும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் ஷேர் பண்ண வேண்டும். இயேசுவும் அவருடைய ப்ரோக்ராம் என்ன இது ஆன்டி கிரைஸ்ட் குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண வேண்டும். இருள் சூழும் காலம் இனி வருது. அருள் நாட்கள் பயன்படுத்தும் விதமான ஒரு காலத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரும் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணாதபடி அதை பெற்றுக்கொள்ள இந்த பிரைட் மினிஸ்ட்ரியில நம்ம ஒரு பாகமாயிருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே எமக்கு சோத்திரம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்ஸ். இருள் சூழும் காலம் இனி வருது அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் இருள் சூழும் காலம் இனி வருது அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் வாசல் அடைபடும் மறுங்குண்ட மனத முன் சொல்வாரியா சொல்ல மனத முன் சொல்வாரியா நாட்கள் கொடியதா மாறிடுவே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ நாட்கள் கொடியதாய் மாறிடுவே காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே சில மணி நேரங்கள் காத்திருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் எப்படியாப்பட்டவர் நீர் எவ்வளவு நல்லவர் உம்முடைய சிந்தை என்ன உம்முடைய பிளான் என்ன சாத்தான் எவ்விதமாக அவன் கிரியை செய்கிறான் என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கத்தக்கதாக உதவி செய்ததற்காக சொல்றோம். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும் ஆவியிலே பலப்படுத்தும் ஆவிக்கிருளாக மாற்றும் காலத்தின் செய்தி அறிந்து அதற்கேற்ற வாழத்தக்கதாக உதவி செய்யும் வரப்போகிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை மிக்ஸ் பண்ணாதபடி அதை பெற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது இருசூழும் காலம் வருகிறது. இப்பொழுது கொஞ்ச நாட்கள் எங்களை வைத்திருக்கிறேன் கிரேஸ் பீரியட் வைத்திருக்கிறேன் நாங்கள் அதை பயன்படுத்தத்தக்கதாக எங்களை நீர் பயன்படுத்தும் ஆசீர்வதியும் அநேருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாயிருக்க கிருபா பாத்திரங்களாக பயன்படுத்தும் அறியாமையிலிருந்து நாங்கள் வெளிவரத்தக்கதாக கிரியை செய்வீராக எல்லா அறியாமையிலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்தும் குறைவான சத்தியத்திலிருந்தும் நாங்கள் வெளிவரத்தக்கதாக உதவி செய்வீராக நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அந்த பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருவீராக, பெர்ஃபெக்ட் நாலேஜை கொண்டு வருவீராக, டிவைன் நேச்சரை கொண்டு வருவீராக, எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். எபேசியர் 5:27 சொல்லப்பட்ட அந்த கரைதிரை இல்லாத மனவாட்டியின் ஒரு பாகமாக, பிரைட் மெம்பராக எங்கள் அனைவரையும் நீர் மாற்றுவீராக. எந்த நேரத்தில் நீ வருவீர் என்று தெரியல, அந்த வேலையும் நாளையும் நாங்கள் அறியும், அது சமீபமாயிருக்கிறது. விதமான ஒரு கொடிய காலத்திலே ஹீடியஸ் திங்ஸ் ஆண்டவர் உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. விதமான பொல்லாத உலகத்தில் ஜீவித்துக்கணும், என்ன நாளைக்கு நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய ஜீவன் ஆண்டவர் உமது கரையில் இருக்கு, எங்களுடைய சுவாசம் உடைய கையில் இருக்கிறது. தினமும் அநேகர் மறிக்கிறார்கள். கர்த்தாவே, அவிதமான ஒரு நிலையிலே எங்களை நீர் ஜீவனோடு பாதுகாத்து வருகிறீர். எங்களை உலகத்தில் கொண்டு வந்த நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்ற, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண தைரியமாய் நிற்கத்தக்கதாக, ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தாவே வல்லமே தாரும், அனாயிங் தருவீராக. வசன கேக் வசனத்தை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். All the glory to Jesus is love. All the love my love here is a sweet letter of my love கத்திரதாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.